பார்வதிபதையே அரகர மகாதேவா. மெய்யன்பர்களே, நேற்றைய தினம் நாம் சிந்திக்க தொடங்கிய பண்டார சாஸ்திரங்கள் குறித்த சிந்தனையை இன்றும் தொடர்வதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. அருள்துறை தட்சிணாமூர்த்தி தேசியர் அவர்கள், குருமுதல்வர் நமச்சிவாயமூர்த்தியுடைய நேரடி சீடர், அவர்கள் அருள் செய்த சாத்திரங்கள் இரண்டு, அவற்றுள் உபதேச பகருடையிலே சில செய்திகள் குறித்த சிந்தனையை நாம் செய்து வருகின்றோம். முதல்வனுடைய தனிப்பெரும் முதன்மை, தன்முனைப்போடு தன்னை அறிய முயல்பவர்களுக்கு தன்னை காட்டாது நிற்கின்ற அந்த பெருநிலைமையினையும், அப்படிப்பட்ட தன்முனைப்போடு கூடிய உயிர்களை அந்த தன்முனைப்புக்கு காரணமான ஆணவ மடத்தை நீக்கி அந்த உயிர்களை எல்லாம் ஆட்கொள்ள வேண்டும், எள்ளப்படாத இன்ப நிலையில் அந்த உயிர்களை இருத்த வேண்டும் என்று அந்த கருத்தை பார்த்தோம். முத்து இன்பம் எள்ளப்படாத இன்பம், ஒரு காலத்திலும் அது இகழப்படாது என்று பார்த்தோம். ஆகவே அப்படிப்பட்ட எள்ளப்படாத இன்பத்தினை உயிர்கள் பெரும்பொருட்டு அந்த இன்பப் பேருக்கு தடையாக இருக்கக்கூடிய மனத்தை நீக்க வேண்டும், அதற்கு அந்த மனவழி நின்று அந்த உயிர்களை வினைகளை செய்யுமாறு செலுத்த வேண்டும். அப்புறம் அந்த வினைப்பலன்களை ஊட்டி அதற்கேற்ற உடல் கருவிகளை திறவிகளை அந்த உயிர்களுக்கு கொடுப்பதன் மூலம் அந்த உயிர்கள் உடல் மயக்கம் நீங்கி செருக்கு நீங்கி இருவினை ஒப்பு என்ற நிலையை அடையும். அந்த நிலையை எப்போது அடையும் என்று சொல்லி மிகவும் எதிர்பார்ப்போடு எம்பெருமான் இருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார். நாம் எதையெல்லாமோ எதிர்பார்த்து எம்பெருமான் அருளவில்லை என்று சொல்லி நாம் எப்படியெல்லாமோ கருத்துக்களை உருவாக்கிக் கொள்கின்றோம். ஆனால் அவர் நமக்கு எள்ளப்படாத இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலே அதற்கு ஏற்ற தகுதியாகிய அந்த இருவினை ஒப்பு எப்போது வரும் எப்போது வரும், இந்த உயிர்களுக்கு எப்போது வரும் அவர் எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கின்றார் என்ற அரிய கருத்தை சொல்லி, அப்போ அந்த இருவினை ஒப்பு தோன்றிய மாத்திரத்தில் குருநாதனாக அவர் திருமேனி கொண்டு விரைந்து எழுந்தருளி வந்து ஆட்கொள்கின்றார் என்று எம்பெருமானுடைய கருணை சிறப்பினை அங்கே குறிப்பிடுகின்றார். ஆகவே உயிர்களை உய்யக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஐந்தொழிலை செய்வோம் என்று தனக்குத்தானே நியமித்துக் கொண்டு செய்கின்றார் என்று நயமாக குறிப்பிடுகின்றார். ஒருவரை இந்த வேலை நீ செய்ய வேண்டும் அவருக்கு மேலதிகாரி உள்ளவர் நியமிக்கலாம், நீங்க வந்து இந்த வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறோம், நீங்க இந்த வேலையை செய்யுங்கலாம். ஆனா சிவபெருமானை யாரு ஐந்தொழில் செய்ய யாரு அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும், தமக்குத்தாமே நியமித்துக் கொள்கின்றாரா. உணும் ஆறு உயிர்கள் ஒரு கால் தனுமருள் தான் தீராதனவே திருவுளங்கொண்டு அந்நிறைவு பேராமல் நின்று பிரியாத ஆறு உயிர்காய் ஐந்தொழில் யாம் செய்தும், பிரியாத ஆறு உயிர்காய் தன்னோடு அத்துவிதமாக பிரியாமல் இருக்கின்ற உயிர்களுக்காக ஐந்தொழில் யாம் செய்தும் என அன்றே நியமித்து தந்ததனால் ஐந்தொழிலும் தானகளா எந்த என நின்றோன் என்று குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்டவர் ஏற்ற வினையொப்பும் இருள்வளத்தின் மேல் திகழும் பாகமும் சத்தினி பாதமும் பார்த்து உற்ற அளவில் அந்த இருவினை ஒப்பு தோன்றிய மாத்திரத்திலேயே மோகமுடனே அனுக்கிரகித்து சோகமுறும் துன்பப்பிறவி தொலைத்து சோகமுறும் துன்பப்பிறவி துடைத்து தொலையா பேரின்பத்து இருத்தியிடும் எங்கோமான். அப்படிப்பட்ட இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் வந்த ஆன்மாக்களை ஆட்கொள்கின்ற எம் தலைவன் அடியேனையும் ஆட்கொள்ளும்படி ஆட்கொள்வதற்கு திருவுளம் பற்றினான். இருவினை ஒப்பு வந்த பக்குவ ஆன்மாக்களை ஆட்கொள்ளக்கூடிய அந்த முழு முதல்வன் அடியேனையும் ஆட்கொள்ள கருதினான், திருவுளம் கொண்டான் என்று சொல்கின்றார். எப்படிப்பட்ட அடியேனையும், தொலையா பேர் இன்பத்திருத்தியிடும் எங்கோமான் இன்பமெனும் தன்னை ஒரு கால் தடுமாறியும் நினையா என்னை பிறப்பறுக்க எண்ணியேன். பேரின்பப் பொருளாகிய தன்னை சிறிது தடுமாறி கூட நினைக்காமல் அப்படிப்பட்ட ஒரு பக்குவமற்ற நிலையிலே இருந்த அடியேனையும் உய்யக்கொள்ள வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றினார் எம்பெருமான் என்று தாழ்வெனும் தன்மையில் நின்று குறிப்பிடுகின்றார். தன்னை ஒரு கால் தடுமாறியும் நினையா என்னை பிறப்பறுக்க எண்ணியே. கண்மவினை ஏல் நாம சாதி குணக்கிரியை தான் அகல தான் நாம சாதி குணக்கிரியை ஊனமர கொள்ள நினைந்து, என்னுடைய வினைகளும் என்னுடைய இந்த உருவமும் பெயரும் எல்லாம் நீங்கி நான் சிவமாகும் பொருட்டு தான் வந்து ஒரு உருவமும் ஒரு பெயரும் ஒரு ஊரும் கொண்டு எழுந்தருளி வந்தார் என்று சொல்கின்றார். இது இருவாயிருவதிலே அருணந்தி சிவம் கூறுவது போல் அமைந்துள்ளது. ஊரும் பெயரும் உருவும் கொண்டு என் ஊரும் பெயரும் உருவும் கெடுத்த என்று மெய்கண்டாரை போற்றுவார். அத மாதிரி சிவபெருமானாகவே எழுந்தருளி வந்தால் மும்மலமுடைய ஆன்ம வர்க்கத்தில் இருப்பவர்களால் அதை உணர முடியாது. ஆகையினாலே அதெல்லாம் அருள் உருநிலை என்று திருவருட்பயன் அதிகாரத்திலே நீங்கள் படித்திருப்பீர்கள். மும்மலமுடைய ஆன்மாக்களுக்கு வந்து உருவாகத்தான் எழுந்தருள்வார். அப்போ அப்படி ஒரு குருநாதனாக எழுந்தருளும் போது எந்த தலத்தில் எழுந்தருள்வது அப்படின்னு அவர் எண்ணி முடிவு செய்தார். எந்த தலத்தில் எழுந்தருள்வது என்று சொன்னால், குளவு தமிழ் சம்பந்தர் உள்ளம் உவப்ப உகந்து முனம் கொள்ளென்று உளவா கிளி அருள ஓங்கும் தனது தலமாய் இலகு புகழ் தாங்கும் நலமிகவும் ஈட்டும் திருவாவிடுதுறையில் எவ்வுயிரும் நாட்டம் பெற அருளால் நல்லுருவம் காட்டியேன். சம்பந்த பெருமானுக்கு உளவாக்கிளியை அருளி புகழ்பெற்ற தலமாயிருக்கின்ற தனது தலமாயிருக்கின்ற திருவாவுடுதுறையை தேர்ந்தெடுத்து இந்த தலத்திலே இந்த தட்சிணாமூர்த்தியை ஆட்கொள்வதற்கு நாம் குருவாக எழுந்தருள்வோம் என்று சொல்லி சிவபெருமான் முடிவு கொள்கின்றார். சரி, குருவாக எழுந்தருள்வோம், என்ன திருப்பெயரை கொண்டருள்வது என்று அதையும் முடிவு செய்தார். இந்த எந்த திருநாமத்தை சொன்ன அளவிலேயே பேரின்பத்தை தருவதற்காக அந்த சொன்ன உயிரிடத்தில் திருவருள் பொருந்திவிடும். அப்படிப்பட்ட திருநாமம் எதுவாக இருக்க முடியும்? அஞ்செழுத்து மந்திரத்தை சிந்திக்கும் பொழுதுதான் அந்த சிந்திக்கின்ற உயிருக்கு பேரின்பம் அருள வேண்டும் என்ற கருணையோடு திருவருள் அந்த உயிரை முழுமையாக பொருந்திக் கொள்கின்றது. எனவே அந்த அஞ்செழுத்து மந்திரத்தையே தனது பெயராக கொண்டு என்று குறிப்பிடுகின்றார். சொல்லும் அளவில் சுகப்பேர் உதவ அருள் புல்லும் திருவெழுத்து பொற்புடனே. அது மட்டுமா, பக்குவ உயிர்களுக்கு மட்டும்தான் அந்த அஞ்செழுத்தை சொல்லக்கூடிய பேரு வாய்க்கின்றது, கேட்கக்கூடிய பேரும். அந்த அஞ்செழுத்து மந்திரத்தையே தன்னுடைய நாமமாக மேற்கொண்டு விட்டால் இதுவரை சொல்லாத வாய்களும் கூட அந்த வழியா போறவங்க கூட இங்க என்ன இருக்கு ஆதீனம் இருக்கின்றதா, அதனுடைய குருமுதலுடைய நமச்சிவாய மூர்த்திகள் அவர் தோற்றுவித்த ஆதீனம் இருக்கின்றதா என்று சொல்லி சொல்லாத வாயிலும் கூட அந்த பெயர் சொல்லப்படட்டுமே, அதை அந்த அஞ்செழுத்தை கேட்டு பழகாத செவிகளிலும் கூட அந்த அஞ்செழுத்து போய் சேரட்டுமே என்ற பரங்கருணையோடு சொல்லும் அளவில் சுகப்பேர் உதவ அருள் புல்லும் திருவெழுத்து பொற்புடனே பல்லாரும் நண்போடு உரைத்திடவே நன் நமச்சி வாயன் என பண்போடு உயர்நாமம் பற்றியே என்று இருவினையொப்பு வந்த பக்குவான்மாக்களை ஆட்கொள்கின்ற முதல்வன் தன்னை ஒரு கால் தடுமாறியும் நினையா என்னை பிறப்பறுக்க எண்ணி குளவு தமிழ் சம்பந்தர் உளவாக்கிளி அருளப்பெற்று புகழ்பெற்ற திருவாவடுதுறையினை தனக்கு தலமாக கொண்டருள திருவுள்ளம் பற்றி அங்கே யாவரும் சொல்லி உயட்டும் கேட்டு உயட்டும் என்று அந்த பஞ்சாக்கர மந்திரத்தை தன்னுடைய திருநாமாக கொண்டு நமச்சிவாய மூர்த்திகளாக எழுந்தருளினார் என்று சொல்கின்ற அந்த இடத்திலே அருட்குருவினுடைய சிறப்பினை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பாங்கினை நாம் இங்கே கண்டு வியக்கின்றோம். ஆக எப்படிப்பட்ட ஒரு குருபக்திக்கு உறைவிடமாக திகழ்கின்றது நம்முடைய திருவாவுடைய ஆதீனம் என்ற ஒரு செய்தியை நான் பார்க்கிறேன். ஆதீனம் போது என்ன சிறப்பு அப்படின்னா, மெய்கண்டார் அருணந்தி சிவம் மரிஞான சம்பந்தர் உமாசிவம் அந்த சந்தான பரம்பரையில வந்ததுதான் ஆதீனம். ஆதீனம் போது பெரிய பெரிய பிரபுக்கள் நிலக்கிழார்கள் இவர்கள்லாம் வந்து சிவபக்தி மேலிட்டினால் குருபக்தி மேலிட்டினால் அவர்கள் எல்லாம் வந்து காணிக்கையாக கொடுத்த அந்த திரவியங்களை கொண்டு எங்கும் சைவ பரிபாலனம் செய்து சைவ சமய வளர்ச்சிக்கு ஏதுவாகிய காரியங்களை செய்து பலரையும் அடியார்களாக்கி ஆட்கொள்கின்ற ஒரு பாங்கு ஆதீனத்தில் தான் ஏற்படும். மெய்கண்டார் அருளந்தி சிவம் இவர்கிட்டலாம் பக்குவான் மாக்களை தவிர வேற யாரும் நெருங்க முடியாது. அந்த சத்திய தீவிர சத்தினிவாதம் உடையவர்கள் தான் இவர்களை போய் நேரடியாக அணுக முடியும், பேச முடியும். அது பெருநிலை. எல்லாரையும் ஆட்கொள்ளைய கருணையாக அது விரிவடைய வேண்டும் சொல்லிதான் சித்தர் சிவபிரகாசர் நமச்சிவாய மூர்த்திகளுக்கு அவ்வாறு அருளானை பிறப்பித்தார். ஆதீனம் ஒன்றை நிறுவி நீ அது குரு பரம்பரை தலைத்து வரும்படி செய்வாயாக சொல்லி அதான் ஆதீனத்தோட சிறப்பு. ஆகவே இவ்வளவு சிறப்பாக அங்கே சிவபெருமானே இப்படி முதலெல்லாம் சொல்லி அந்த பிரம்மனுக்கும் அரிக்கும் எட்டாமல் இருக்கின்ற பெருமான் உயிர்களுக்கு எல்லப்படாத இன்ப நிலை கொள்கை தருவதற்காக ஐந்தொழிலை செய்ய வேண்டும் என்று தனக்குத்தானே நியமித்துக் கொண்டு ஐந்தொழில் செய்யும் பெருமான் எத்தனை முறை பிறவி எடுத்தாலும் அந்த உயிர்களை இகழாமல் மீள மீள அவற்றுக்கு வினைப்படங்களை ஊட்டி பக்குவப்படுத்தி வருகின்ற பெருமான் இருவினைப்பு வந்தால் மிகுந்த ஆவலுடன் ஓடி வந்து அருள் செய்யக்கூடிய அந்த கருணை கடலாகிய பெருமான் தன்னையும் ஆட்கொள்ள திருவாவடுதுறை தலத்தினை தேர்ந்தெடுத்து நமச்சிவாய மூர்த்திகள் என்ற நாமத்தோடு எழுந்தொழியிருக்கின்றான் சொல்லி அப்படி கொண்டு வருகின்றார். மிகச்சிறப்பாக கொண்டு வருகின்றார். அப்படி நமச்சிவாய மூர்த்திகளாக வந்து தனக்கு என்னென்ன தீக்கைகளை எல்லாம் அருளினார் என்று பார்வையின் மூலம் செய்யப்படுகின்ற நயனதீக்கை, கரத்தாலே சீதனுடைய தலையை தொடுவதன் மூலம் செய்யக்கூடிய பரிசதீக்கை, மந்திர உபதேசதீக்கை ஆகிய வாசகதீக்கை, சாத்திரங்களை உபதேசித்தலாகிய சாத்திரதீக்கை, யோகதீக்கை என்று தீக்கையின் வகைகள் அனைத்தையும் அவர் எவ்வளவு சிறப்பாக தனக்கு செய்தார், அந்த தீக்கை பெயற்றினாலே தான் பெற்ற மெய்யான அனுபவங்கள் என்னென்ன எல்லாவற்றையும் ரொம்ப ஆனந்தமாக அடியார்கள் உள்ளத்தில் ஆனந்தம் பெருகும் வண்ணம் அவர்கள் அங்கே அருள் செய்திருக்கின்றார்கள். நம் காலத்தின் அருமை கருதி இதையெல்லாம் வந்து இப்படி கோடிட்டு காட்டத்தான் முடிகின்றது. நீங்கள் அந்த நூலிலே படித்து அதனை அனுபவிக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். அவ்வளவு சிறப்பாக அங்கே சொல்லியிருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் எல்லா தீக்கையும் புரிந்து சாத்திர தீக்கை புரியும் பொழுது சிவாகமங்களை எல்லாம் உபதேசித்து விட்டார். மெய்கண்ட சாத்திரங்களை எல்லாம் உபதேசித்து விட்டார். உபதேசித்து விட்டு நமச்சிவாய மூர்த்திகள் சொல்கின்றார் தட்சிணாமூர்த்தி தேசிகரிடம், தம்மிடம் தட்சிணாமூர்த்தி தேசிகரிடம் நமச்சிவாய மூர்த்திகள் என்ன சொல்கின்றார் அப்படின்னு காட்டுறார். நமச்சிவாய மூர்த்திகளே பேசுவதாக உள்ள சாத்திரம் அது. அதான் சிறப்பு. சிவாச்சிரமத்தில் இவ்விடையும் சில வினாக்களை கேட்டு நமச்சிவாய மூர்த்திகள் அதற்கு பதில் சொல்வதாக சில பாடல்கள் அமைந்துள்ளன. இதுல நிறைய இடங்கள் அப்படி அமைந்துள்ளன. சிவாச்சிரமத்தில் கொடுத்து ஐயா நம்முடைய சண்முகல் ஐயா அவர்கள் சிறப்பான ஒரு கட்டுரை எழுதியுள்ளார்கள். இங்க வந்து ஐயங்களை கேட்டு இருபாயிருவதில் ஐயங்கள் இருக்கும், நுணுக்கமான ஐயங்கள் விடை இருக்காது. அது சிவஞான சித்தியார் எந்த அளவு நாம் கற்றிருக்கின்றோம் என்பதை சோதிப்பதற்கு கொடுக்கப்படுகின்ற வினாத்தாள். வினாவென்பாவும் அப்படிதான், உண்மை விளக்கம் வந்து அடிப்படைகளை குறித்த விளக்கம் கேட்கின்றார். ஆறாவது தத்துவம் ஏது, ஆணவம் ஏதுன்னு. இது வந்து நுணுக்கமான ஐயங்களை கேட்ட, அப்ப அதை நீயே கேட்பாயாகனு நமச்சிவாய மூர்த்திகளே அருளாணி தருகின்றார். எப்படி தருகின்றார் அப்படின்னு சொன்னா, பெத்த நிலை முத்தி நிலை என்ற இரண்டு நிலைகள் உள்ளன. இரண்டு நிலைகளிலும் வைத்து முப்பொருள்களுடைய இயல்பு எப்படி எப்படி இருக்கும்னு விளக்கமாக உனக்கு சொல்லியிருக்கின்றேன். ஒன்றுக்கொன்று முரண்படாத வண்ணம் சொல்லியிருக்கின்றேன். சர்க்காரியவாதம் என்ற கொள்கையினை அடிப்படையாக கொண்டு இந்த சித்தாந்தத்தினை உனக்கு உணர்த்தியிருக்கின்றேன். ஒரு குறைவு இல்லாமல் உணர்த்தியிருக்கின்றேன். ஆனாலும் உனக்கு ஏதேனும் ஐயங்கள் தோன்றியிருந்தால் அதை நீ கேட்பாயாக என்று நமச்சிவாய மூர்த்திகளே அருளாணை தருகின்றார். பெத்தத்தும் முத்தையினும் பேராது இலக்கணங்கள் நித்தத்துவமாய் நிகழ்த்த மிகவும் உத்தமமாய் நாட்டுகின்ற முப்பொருட்கும் நாசமுறாதே உணர்த்த வீட்டுகின்ற சர்க்காரியம் என்று தீட்டுமதால் ஞானாகம நூல் நயந்து உனக்கு நாம் அனைத்தும் ஈனாயமில்லாது எடுத்துரைத்தும். ஈனாயம்னா குறைபாடு, ஒரு குறையில்லாம உனக்கு ஞான ஆகம நூல் அனைத்தும் எடுத்துரைச்சிட்டேன். எடுத்துரைத்தும் ஆனதனில் ஐயமுற்றதெல்லாம் அகல வினாவு. நான் எல்லா ஆகமங்களும் உனக்கு உபதேசித்தாலும் உனக்கு ஐயங்கள் தோன்றியிருக்கும். அந்த ஐயமுற்றதையெல்லாம் நீங்கும் வண்ணம், ஐயங்கள் நீங்கும் வண்ணம் நீ என்னிடம் கேள்விகள் அப்படின்னு நமச்சிவாயமூர்த்திகளே சொல்கின்றார். ஐயமுற்றதெல்லாம் அகல வினாவு அப்படின்ன உடனே இவர் சில நுணுக்கமான ஐயங்களை கேட்கின்றார். பல ஐயங்கள், அந்த ஐயங்களை கேட்பது அப்ப நமச்சிவாயமூர்த்திகளுக்கு விடை கூறுவது அப்படிதான் மேற்கொண்டு நூல் செல்கின்றது. அப்படி நிறைய சித்தாந்த நுணுக்கங்களை கேட்கின்றார். அதிலே ஒரு வானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற அளவிலே ஒரே ஒரு ஐயத்தையும் விளக்கத்தையும் பார்க்கலாம். அதுக்கு தான் நமக்கு நேரம் இடம் தரும். அதாவது ஆன்மாவாகிய நானோ ஆணவ மனத்தை பிரியாமல் அதனுள்ளே அழிஞ்சு கிடப்பவன். நீயோ அப்படிங்கிறார் நமச்சிவாயமூர்த்திகளை பார்த்து, ஞான குருவை பார்த்து நீயோன்னு கேட்டா சிவமாகிய நீயோன்னு அதுக்கு பொருள். என்ன மனமாசகம் கடந்தார் எட்டு கேள்விகள் கேட்கின்றாரே, அதுல சிவத்தை பற்றிய கேள்வியும் ஒன்று உண்டு. அவர்கிட்ட போய் சிவம் ஏதுன்னா கேட்கிறாரு. அதுதான் யோசிச்சு பார்க்கணும். ஞான குருட்ட போய் சிவத்தை படற்கையில் பேசலாகாது. ஏன்னா குருவே சிவம் என கூறின நந்தி. ஞான குரு ஆசிரியர் வந்து போதகாசிரியர், தீஷா குரு இல்லையா, இப்படி பலவகைப்படுவார்கள். அதனால ஞான குரு வந்து அவர் சிவமே தான். ஆகவே அவர் படற்கையில சொல்லல பாருங்க, சிவம் ஏதுன்னு நீ ஏதுன்னு கேட்டார். அந்த மாதிரி இங்கேயும் கேட்கின்றார். நான் இருள் மனத்தை பிரியாமல் இருக்கின்றேன், நீயோ என் அறிவை பிரியாமல் இருப்பதாக எனக்கு உபதேசிக்கின்றாய். இல்லையா, இருள் மனத்தை பிரியாமல் நான் இருக்கின்றேன். அப்படிப்பட்ட இருள்மலம் சார்ந்த எனது அறிவில் நீயும் கலந்திருக்கின்றாய் அப்படின்னா, அப்ப உன்னிடத்திலும் அந்த இருள்மல சார்பு எப்படி இல்லாமல் இருக்கும் அதை விளக்கி அருள வேண்டும் கேட்கணும். ஏன்னா என்னுடைய அறிவு இருள்மலத்தில் அடைந்திருப்பது, அதே அப்படிப்பட்ட என்னுடைய அறிவில் சிவமாகிய நீ கலந்திருக்கின்றாய். அப்ப உன்னுடைய அறிவிலும் அந்த இருள்மல சார்பு இருக்காது என்று நாம் எதை வைத்து முடிவு செய்வது? அதாவது கேள்வி அப்படி தங்கு தடை இல்லாமல் சுதந்திரமா கேட்கலாம் சைவத்துல. என்ன என்னிடம் ஆணவச்சார்பு இருக்குமா, எப்படி கேட்கலாம் நீ அப்படின்னு அவர் சொல்லல. அதற்கு விளக்கம் தான் கொடுக்கின்ற. என்னை பிரியாது இருள் இருக்க, என்னை பிரியாது இருள் இருக்க, என் அறிவாய் உன்னை பிரிவர நீ ஓதுதலால் அவையே ஆய் பிரிவர ஓதுதல். என்னை பிரியாது இருள் இருக்க, என் அறிவாய் உன்னை பிரிவர நீ ஓதுதலால் அன்னது உனக்கு உண்டாம், அந்த இருள் மனம் உனக்கும் உண்டாகுமே அப்படின்னு கேட்டேன். அப்ப சொன்னார், உயர்ந்த வினா நீயும் கண்டு ஓதினை. நமச்சிவாயமூர்த்தி சொல்றார், மிக உயர்ந்த வினா, அழகான வினா கேட்டப்பா அப்படின்னார். என்ன அப்படின்னா, கதிரவனின் சன்னதியில் நல்ல பார்க்கக்கூடிய விழிகளும் இருக்கின்றன, நம்முடைய விழிகள் மாதிரி படலத்தால் மறைப்புண்டு இல்லையா, அந்த கேட்டராக்ட் சொல்றாங்க இல்லையா, அதனால மறைப்புண்டு பார்வை இழந்த விழிகளும் உள்ளன. கதிரவனின் சன்னதியில் தான் படலத்தால் மறைக்கப்பட்ட குருட்டு விழிகளும் உள்ளன. கதிரவன் ஒளி வந்து அந்த குருட்டு விழியிலும் கலந்துள்ளது. கதிரவன் ஒளியானது அந்த படலத்தால் மறைக்கப்பட்ட விழியிலும் கதிரவன் ஒளி கலந்துதானே உள்ளது, படலத்திலும் கலந்துள்ளது. ஆனால் அந்த படலமோ கண்ணைத்தான் மறைக்க முடிகின்றதே ஒளிய அந்த படலத்தால் தன்னோடு கலந்திருக்கின்ற அந்த கதிரவனை மறைக்க முடியவில்லை. குருட்டு விழியில படலம் இருக்கு, அதாவது வெளியிடத்தில் படலம் இருக்கின்றது, அது மாதிரி உயிரிடத்தில் ஆணவமனம் இருக்கின்றது. விழியில் படலம் இருப்பதால் விழியால் காண முடியவில்லை, உயிரில் ஆணவம் இருப்பதால் உயிரால் அறிய முடியவில்லை. அந்த வெளிப்படலத்தில் கதிரவன் ஒளியும் கலந்திருக்கின்றது, ஆனால் கதிரவன் ஒளியை அந்த படலத்தால் தடுக்க முடியவில்லை. அதுபோல ஆணவன் சார்ந்த உயிரிடத்தில் சிவம் கலந்திருந்தாலும் அந்த ஆணவத்தால் உயிரறிவைத்தான் மறைக்க முடிகின்றதே ஒழிய சிவபெருமான் அறிவை தடுக்க முடியவில்லை. காட்சியற்ற நாட்டம், நாட்டம்னா கண்ணு, காட்சியற்ற நாட்டம் கதிரோன் அகத்து உழல காட்சி ஒழித்த கரும்படல கோட்பாடு செங்கதிரோர்க்கு இல்லாது இருள் வெளியே சென்றது போல் அங்கு அரணுக்கின்றி உயிர்க்காகும் இங்கு அறி. எப்படி அந்த வெண்பான் இடையில வச்சு என்ன அழகா சொல்றாங்க பாருங்க, அதை சொல்வதே சொல்கின்ற உண்மையே மிகச்சிறப்பானது. அதை வந்து இனிய ஓசை விளங்க தமிழ் மனம் கமல அழகாக சொல்கின்றார். சொல்வதே வந்து அவ்வளவு நயம்பட உரைன்னு சொன்ன மாதிரி அப்படி சொல்கின்றார். காட்சியற்ற நாட்டம் கதிரோன் அகத்து உழல இல்லையா, கண்பார்வை இழந்த விழி கதிரவன் சன்னிதான் இருக்கிறது. காட்சி ஒழித்த கரும்படல கோட்பாடு அந்த கண்ணுடைய காட்சியை தடுத்த அந்த வெளிப்படலமானது செங்கதிரோர்க்கு இல்லாது அந்த குறைபாடு செங்கதிரனை பற்றவில்லை, இருள் வெளியே சென்றது போல் அந்த இருள்மயமான வெளியை தான் அந்த படலம் அறிக்கிறது. அதுபோல அங்கு அரணுக்கின்றி ஆணவமெல்லாம் அது மாதிரி அங்கு அரணை சாராது உயிர்க்காகும் இங்கு அறி என்று சொல்கின்றார். ஆக இப்படி ஒவ்வொரு அதை மகிழ்ந்து அதுக்கு ஒரு போற்றுதல் செய்வார் குருவர், போற்றிட்டு அப்படியே சித்தாந்த கருத்துக்கள் சிலவற்றை அப்படியே விரித்து சொல்லுவார். விரித்து சொல்லிக்கிட்டே இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு ஆனா இதுல ஒரு ஐயம் அப்படின்னு அடுத்தால கேட்பார். உடனே அவர் அந்த வினா கேட்டதுக்காக பாராட்டுவார். சில வினாக்கள் கேட்கும் போது இப்படி உயர்ந்த வினா நீ கண்டுவதினை நன்று சொன்னாய் சிவஞான சுவாமி சொல்லி எழுதுவாங்க. நன்று சொன்னாய் ஒரு தடையை எழுப்பிக் கொள்வார்கள், நன்று சொன்னாய்னு சொல்லிட்டு அதுக்கு விடை தருவார்கள். அந்த மாதிரி இவர்களும் பாராட்டி விடை சொல்வார்கள். சில இடங்கள்ல அறியாது கூறினாய் அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள்ல கண்டித்தும் சொல்வார்கள். மனம் நீங்கிய பிறகு நான் சிவம் என்று ஏன் நான் கருதக்கூடாது, நானே ஐந்தொழில் செய்யலாம் என்று ஏன் கருதக்கூடாது அப்படின்லாம் கூட கேட்கின்ற. அப்ப அந்த இடத்துல எல்லாம் கண்டித்து விட்டு வெறுமனை கண்டிச்சுட்டு இப்படி எல்லாம் கேட்கக்கூடாது வாய் பொத்திட்டு அப்படின்னு சொல்லல, கண்டிச்சுட்டு அதுக்கு உரிய விளக்கமும் சொல்கின்றார். ஆக இப்படி நிறைய ஐயங்கள் விளக்கங்கள் எல்லாம் நம்முடைய ஐயங்கள் தீர்வதற்காக நம்பொருட்டு கேட்கப்பட்டவை தான். வனவாசம் கிடந்தார் எப்படி கேட்கின்றாரோ அது மாதிரி ஒவ்வொரு ஐயத்துக்கு விளக்கம் கிடைச்சோடனே அருமையா பாராட்டுறார் குருவை வந்து. அதுல ஓமைகள் காட்டுவதில் இவர்கள் வந்து ஓமை அற்ற கவிஞர் யாரு நம்ம தட்சிணாமூர்த்தி தேசி, அதுல அவருக்கு ஓமையே கிடையாது. ஒரு இடத்துல போற்றுதார் நமச்சிவாய மூர்த்திகளை என்ன அப்படின்னா, எப்பேற்பட்ட ஓமை பாருங்க, எத்தனையோ கனிகள் இருக்கின்றன எல்லா கனியையும் விட்டுட்டார், கனி போல் இனிமையானவனே எத்தனையோ கனி இருக்கு எல்லா கனியும் விட்டுட்டார். என்ன சொல்றார் அப்படின்னா, கரும்பு இருக்கின்றதே அதுல பூ பூத்து அந்த பூ வந்து காயாகி கனிந்து வந்தால் அந்த கனி எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட கனி போன்றவனேங்க. என்ன அப்படின்னா, மாங்க கனி நல்லா இருக்கும் இல்லையா, பலா கனி நல்லா இருக்கும், ஆனா அந்த மரத்துல சுவை இருக்கா இல்ல, மரம் மாமரம் பலாமரம் அவை சுவையற்றவை, சுவையற்ற அந்த மரங்களே சுவையான இப்படி ஒரு கனியை தந்தால் கரும்பு அந்த தாவரமே சுவையானது, கரும்பு என்ற தாவரமே சுவையானது, அந்த கரும்பு ஒரு மலர் தந்து அது மூலம் கனி வந்தால் அந்த கனி எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட கனி போன்றவரேன்னு சொல்லி ஓமை சொல்றார். பூங்கரும்பின் உள்ளிருந்து போது வர கண்டு இனிமையான் கரும்பு கனியே என்ன அப்படின்னு சொல்லி பாராட்டுறார். ஆக இப்படி ஓமை சொல்லுவதே மிகச்சிறப்பானது. கடைசியில எல்லா ஐயங்களையும் தீர்த்து முடித்த பின்னர் அவர் மேல் அற்புதமாக ஒரு தோத்திரம் சொல்லி போற்றுகின்றார். அருளாளா அன்பர்க்கு அமுதே இருளற்ற முத்தே முதுவயிர குன்றே எம் மாணிக்க வித்தே வெளியில் விளைகின்ற பத்தி பவளமே பாதி மரகதமே, பாதியில அன்னையார் இருக்கின்றார் இல்லையா, பாதி மரகதமே என்று சொல்லி அருமையாக போற்றி அவர் தோத்திரமாகவே நமக்கு நமச்சிவாமூர்த்தி முன்னால் ஒரு தோத்திரம் சொல்வதற்கு வாய்ப்பாக அப்படி அருமையாக அருளி செய்திருக்கின்றார்கள். ஞானகுரு தேசிகனே உன்னை நினைந்து என்னை மறந்து உள்ளுருகும் ஆசை மிக தந்தாண்டு அருள் என்று சொல்லி அந்த உபதேசப்பவருடைய நிறைவு செய்கின்றார். இவர்கள் செய்த இன்னொரு நூல் தசகாரியம். தசகாரியம் என்ற கருத்து இப்பொழுது நாம் அணுகுவதற்கு அரியதான ஒன்று. ஏன்னா சிவஞான போதம் எந்த அளவிற்கு நீங்கள் வந்து ஆழமா கேட்டு 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 அதுல தெளிவு பெறுகின்றீர்களோ அதை பொறுத்துதான் சொல்ல முடியும். அதுக்காக நீங்க ஆழமா கேட்கல என்று நாங்கள் சொல்ல வரல. அதாவது ஒரு நான்காம் சூத்திரத்தில் தான் இப்பொழுது உங்கள் சிந்தனை இருந்து வருகின்றது. இது வந்து 9, 10, 11 அந்த சூத்திரங்களில் உள்ள சிந்தனை. இது தசகாரியம் ஒரு மிகப்பெரிய நிலை. அதனால இப்போது தசகாரியங்களை எடுத்து அதை விளக்குவது என்னுடைய போக்கில் விளக்கி சொல்வதே சிரமம். அதிலே அந்த நூலில் எப்படி இருக்கின்றது என்று காட்டினால் அதுவும் சிரமம். ஆகவே அது படிமுறையில் நீங்கள் படித்தற்குரியது. அதிலும் ஒரு அருமையான ஓமை சொல்லியிருக்கின்றார். ஓமைக்கு தட்சிணாமூர்த்தி தேசியர் என்று சொல்லக்கூடிய அதிலும் ஒரு ஓமை வைத்துள்ளார். அந்த ஓமை நலனை மட்டும் இப்போது நாம் காணலாம் என்று கருதுகின்றேன். அதில் என்ன சொன்னார் அப்படின்னா, உண்மை அன்பு கொண்ட அடியார்கள் வந்து அவர்களை ஊழ்வினை இன்பமாகவோ துன்பமாகவோ எப்படி தாக்கினாலும் சரி அந்த ஊழ்வினை வயப்பட்டு அவர்கள் தமக்கு துணையாகிய திருவருளை மறக்க மாட்டார்கள். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணர்கள் தொழுதிடுவேன் என்பது முதலாக ஞானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு பாடலிலும் வலியுறுத்தி சொன்னா ஊழ்வினை எப்படி வந்தாலும் சரி. ஏன்னா துன்பம் தான் இறைவனை மறக்கவோ அல்லது இறைவனை வெறுக்கவோ செய்யக்கூடிய ஒரு கடுமையான அனுபவம். அதனால துன்பத்தையே அங்க குறிப்பிட்டு சொன்னார் ஞானசம்பந்த பெருமான். எப்படி துன்பம் வந்தாலும் சரி, பேரிடர் பெருகி ஓர் பிணிவரினும் சீருடை கடலால் சிந்தை செய்யேன் அப்படின்னு சொல்லி இப்படி பலவாறாக சொன்னார்கள் அல்லவா. அந்த மாதிரி திண்மை உடைய எண்ணியர் திண்ணியராக பெறின்னு சொல்லி வள்ளுவர் சொன்னது மாதிரி, அந்த திண்மை உறுதி உடைய உறுதியான சிவபக்தி உடைய மெய்யடியார்கள் ஊழ்வினை பயன் அது இன்பமாக வந்து பொருந்தினாலும் சரி துன்பமாக வந்து பொருந்தினாலும் சரி தமக்கு துணையாகிய திருவருளை மறக்க மாட்டார்கள் என்பதற்கு அற்புதமான ஓமை சொல்ற. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தையானது விளையாட்டிலே கருத்து வைத்திருக்கின்றது, விளையாட வேண்டும் விளையாட வேண்டும் என்ற விருப்பத்திலே இருக்கின்றது. அன்னையானவள் அந்த குழந்தைக்கு உணவு ஊட்ட வேண்டும் என்ற கருத்துடையவளா இருக்கின்றாள். உணவு உண்ணாமல் இப்படி விளையாடி கொண்டே இருந்தால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது வர அடம்பிடிக்கின்றது, வலுக்கட்டாயமாக அந்த குழந்தையை இழுத்து பிடித்து அதற்கு சுவையான உணவைத்தான் ஊட்டுகின்றார். ஆனா அந்த குழந்தைக்கு அது உண்ணது மனமில்லை, விளையாட்டின் மீதே கவனம் செலுத்துகின்றது. அப்பொழுது சொல்லி கேட்காததால் அதனை அடித்து அந்த உணவை ஊட்டுகின்றார். அந்த குழந்தைக்கு வந்து தாய் ஊட்டுகின்ற உணவு இனிமையாகவே இருக்கின்றது, தாய் கொடுக்கின்ற அடி துன்பமானதாகவே இருக்கின்றது. ஆனால் அந்த உணவின் இனிமையிலும் அந்த அடியின் துன்பத்திலும் அந்த குழந்தை கருத்து வைக்காமல் தன்னுடைய விளையாட்டிலேயே கருத்து வைத்து அந்த விளையாட்டை மறவாமல் எப்படி அது இருக்கின்றதோ நினைச்சு பார்க்க முடியுமா பாருங்க, இப்படி ஒரு ஓமை. அத மாதிரி அந்த தாயின் உணவின் இனிமை போல உலகத்தில் எத்தனை இன்பங்கள் வந்து நல்வினை பயனாக எத்தனை இன்பங்கள் வந்து பொருந்தினாலும், தீவினை பயனாக எத்தனை துன்பங்கள் வந்து பொருந்தினாலும், அந்த இரண்டிலுமே கருத்து வைக்காமல் இந்த குழந்தை உணவின் இனிமையிலும் அடியின் கொடுமையிலும் கருத்து வைக்காமல் இருப்பது போல இன்பத்திலும் துன்பத்திலும் இரண்டிலுமே வந்து கருத்து வைக்காமல் தமக்கு உயிர்க்குயிராக இருந்து உபகரித்து வருகின்ற அந்த திருவருளையே எண்ணிக்கொண்டிருப்பார்கள் திண்மையான சாதகர்கள். திண்மையாம் சாதகர் ஊழ் அறிந்திடினும் துணை மறவார், சேய் விளையாட்டினை மறவாது அன்னை அடித்து ஊட்டிடினும் என்று சொல்லி அருமையாக ஓமை சொல்கின்றார்கள். தசகாரியம் இருக்கின்றது. தட்சிணாமூர்த்தி தேசிகருடைய இந்த இரண்டு நூல்கள் இப்படி இருக்கும் பொழுது அடுத்தாலும் நம்ம அம்பலவண்ண தேசிகர் நூல்களுக்கு வந்தால் அவர்கள் 10 நூல்களை அருள் செய்துள்ள பரம கருணையாளர். இவர்களும் நமச்சிவாயமூர்த்திகளுடைய நேரடி சீடர். அவர்கள் தந்த சிவானந்தத்தை நிரம்ப அனுபவித்தவர்கள். இவர்களுடைய நடையும் இவர்கள் சொல்கின்ற பாங்கும் அது ஒரு தனிச்சிறப்பாக இருக்கின்றது. அதிலே சன்மார்க்க சித்தி என்ற நூல் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், யோகம் வந்து முத்திக்கு நேரடி வாயில் அன்று. அதான் அம்பலவாண தேசியர் அவர்கள் சில சித்தாந்த நுணுக்கங்களை விளக்கவும் நூல் செய்துள்ளார்கள். காலச்சூழலிலே மக்களுக்கு சில தடுமாற்றமான கருத்துகள் ஏற்படும் பொழுது, ஒரு சாரார் அந்த மாதிரி பொருந்தாத கருத்துக்களை பரப்பி வரும் பொழுது அதனை மறுத்து உண்மையை உணர்த்த வேண்டிய ஒரு நோக்கிலே நூல்களும் செய்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் கற்றெழுதிய சிவாச்சரம தெளிவு அந்த மாதிரிதான். துறவரத்தில் நிற்கும் குறவராகிய சிவதர்மினிகள் அவருடைய உயர்வுதான் மேலானது என்று சொல்லி அதை நோக்கமாக கொண்டு எழுதியுள்ளார்கள். ஒவ்வொரு நூலுக்கும் நோக்கம் உள்ளது, மக்களுக்கு ஒரு செய்தியை தெரிவிக்க வேண்டும் நோக்கம். அதனால பண்டார சாத்திரங்கள்லாம் அது வந்து புரிந்து கொள்ள முடியாத நிலையில் உள்ளது. அதனாலதான் இவ்வளவு காலமும் யாரும் அதை எடுக்கல படிக்கல அப்படின்னு ஒரு கருத்து இருந்தால் அதை நாம் நம்புவதற்கு இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் இப்படி உலக மக்களுக்கு ஒரு உண்மையை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கோடு எழுதுபவர்கள் புரிந்து கொள்வதற்கு மிகவும் அரிதாக இருக்கின்ற நிலையிலே நிச்சயமாக எழுத மாட்டார்கள். ஆகையினாலே அது ஓதுவதற்கு எளிதாகவும் உணர்வதற்கு அரிதாகவும் இருக்கின்றது. அது சாத்திரங்களுடைய இயல்பு, எல்லா சாத்திரங்களும் மாதிரிதான். மேலும் மேலும் பல அறிஞர்கள் அதில் ஈடுபட்டு அதனுடைய உண்மைகளை வெளிக்கொணர அது நமக்கு இன்னும் நன்றாக புலப்படும் என்பதுதான் உண்மை. ஒரு செய்தியை எடுத்து உணர்த்தணும்னு வர்றவங்க அப்படி புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையிலே உணர்த்த மாட்டார்கள். ஒரு நூலுக்கு இன்னெல்லாம் வசைகள்னு தொல்காப்பியர் சிதைவுகள்னு சொல்லியிருக்காரு. தொல்காப்பியர் சிதைவுகள் குற்றங்கள் அதுல வந்து சொல்றார், சிதைவனப்படுபவை வசையர நாடில் என்ன குற்றம் என சொல்லப்படுபவற்றை குற்றமர ஆராய்ந்தால் அப்படிங்கிறார். சிதைவனப்படுபவை வசையர நாடில் கூறியது கூறல் மாறுகோள கூறல் குன்ற கூறல் மிகைப்பட கூறல் கேட்போர்க்கு இன்னா யாப்பிற்றாதல் பழித்த மொழியால் இழுக்க கூறல் தன்னால் ஒரு பொருள் கருதி கூறல். முதல் நூல்களின் கருத்து ஒன்றா இருக்கும் போது தானா ஒரு கருத்தை கருதி கொண்டு தன்னுடைய கருத்தை சொல்லுதல், அதுக்கு முரண்பட்ட முறையிலே சொல்லுதல், தன்னால் ஒரு பொருள் கருதி கூறல். அப்புறம் சொல்றாரு, என்ன வகையினும் மனங்கோல் இன்மை, எந்த வழியில் ஆராய்ந்து பார்த்தாலும் பொருள் புலப்பட முடியாத அளவிற்கு மிக அரிதாக ஒரு நூலை செய்வது குற்றங்களுள் ஒன்று என்று துர்காப்பியர் சொல்றார். கூறியது கூறல் மாறுகோள கூறல் இவை மட்டும்தான் குற்றங்கள் அல்ல, எந்த வழியில முயன்றாலும் பொருளையே உணர முடியாத அளவிற்கு அப்படி போட்டு அந்த பாடல்களை எல்லாம் ஏற்றுவது ஏற்புடையது அன்று. என்ன வகையினும் மனங்கோளின்மை, எவ்வாற்றானும் பொருள் உணர்தற்கு அரிதாக செய்தல் அப்படின்னு பேராசிரியர் அங்க உரை எழுதுறார். ஆகையினாலே அப்படி ஒருத்தருக்கும் புரியாதபடி எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்வதற்கு இல்லை. இன்னும் மேலும் மேலும் அடியன் ஒருவனாலும் அதனுடைய பொருளை இன்னதென்று முழுமையாக எடுத்து கூறிவிட முடியாது. மேலும் பல அறிஞர்கள் தம்முடைய அந்த சிவானுபவ புலமை சிறப்பினாலே, சைவத்தில் தோய்ந்த புலமை நலத்தினாலே பல அறிஞர்கள் ஈடுபட்டிருந்தோம். அதுதான் இந்த கட்டுரைகள்லாம் நீங்க பார்க்கலாம். பல உண்மைகள் மெய்ப்பொருள்கள் எவ்வாறு வெளிப்படுகின்றன என்று அம்பலவான தேசிகர் கட்டுரைகள் இந்த சித்திரை ஆயுதத்தில் வெளியாக உள்ளது. அந்த நூலை நீங்கள் வாங்கி பார்த்தால் அது மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும். ஆகவே அதிலே அவர்கள் யோக நெறியின் முத்திக்கு நேரடிய வாயில் ஆகாது, யோக நெறி வந்து ஞான நெறிக்கு வாயிலாகும். யோகத்தை முற்றுவித்தால் ஞான நிலை எய்தலாம், ஞானத்தின் மூலமாகத்தான் வீடு பேர் கிடைக்கும். இந்த சித்தியார்ல சொன்னார் இல்லையா, ஞானத்தால் வீடென்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமம் சொல்ல. அதைத்தான் மையக்கருத்தா எடுத்துக்கொண்டு சன்மார்க்க சித்தி. சன்மார்க்கம்னாலே ஞானம் தான் அதுக்கு அர்த்தம். தமிழ்ல நன்னறின்னு சொல்வார்கள், நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா ஆகலாம். ஆகவே சன்மார்க்கம்னா ஞானம், ஞானத்தால் சித்திப்பதே வீடு வேறு என்ற கருத்தில் சன்மார்க்க சித்தி. அது சிறப்பு பற்றி ஆறுவதை சேர்ந்து சன்மார்க்க சித்தியார். சிவாச்சிரம தெளிவு ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி துறவர குறவர்களிடத்தில் இல்வாழ்க்கையில் இருப்பவர்களும் தீக்கை வாங்கலாம், துறவிகளும் தீக்கை வாங்கலாம். ஆனால் இல்வாழ் குறவரிடத்திலே இல்வாழ்க்கையில் உள்ளவர்கள் தான் தீக்கை வாங்க முடியும். எந்த வகையில் துறவர குறவர்கள் மேன்மையானவர்களாக இருக்கின்றார்கள், உலகப்பற்று என்பது சிறிதும் அற்று இருக்கின்றார்கள். இல்வாழ்க்கையில் உள்ளவர்கள் கரையகலக் கற்றாலும் உலகப்பற்றை விடாது இருந்தால் அவர்களை அவர்கள் நூலை சேர்ந்தும் சேராதவர்கள் தான் என்று சொல்கின்றார். கரையகல கற்றும் பொய் வஞ்சத்தை காமுறுவார், நூலதனை உற்றும் உறாதார் என்று ஓர் அப்படின்னு சொல்லி பாருங்க. இதில் நான் என்ன இதுக்கு விளக்கவரை சொல்லணும், அவ்வளவு எளிமையாக அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி பல அருமையான கருத்துக்கள். நிலைத்த அறமிரண்டும் நேரொக்க தூக்கின் பழத்தில் குறையதிகம் பார்க்கின் என்று உலக வாழ்க்கை தவ வாழ்க்கை என்ற இரண்டு அறங்களையும் சீர்தூக்கி பார்த்தால் தவ வாழ்க்கை மேன்மையானதுன்னு சொல்றாங்க. இந்த கருத்து வந்து வையமும் தவமும் தூக்கின் தவத்திற்கு ஐயவி அனைத்தும் ஆற்றாது, தவ வாழ்க்கையோடு ஒப்பிடும் பொழுது உலக வாழ்க்கை கடுகளவு கூட பெறாது என்று சொல்லக்கூடிய அந்த புறநானூற்று பாடல் ஒன்று உள்ளது. அந்த புறநானூற்று பாடலின் பிடிவாக இந்த சிவாச்சிரம தெளிவு பாடல் அமைந்துள்ளது. இதை மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம். அடுத்தார் கூட நாம வந்து வந்தோம்னா சித்தாந்த சிகாமணி என்ற அருமையான நூல் உள்ளது. இந்த சித்தாந்த சிகாமணியில என்ன அப்படின்னா, சித்தாந்தம் பயந்து வருபவர்களுக்கு ஏற்படுகின்ற பல சந்தேகங்களையும் போக்குகின்ற முறையிலே மிகச்சிறப்பாக அமைத்துள்ளார்கள். அது நம்முடைய இங்க இருக்கு நம்முடைய சண்முக ஐயா அவர்கள், சண்முக ஐயா அவர்களுடைய ஆசிரியராக திகழக்கூடிய ராமச்சங்கு பாண்டியன் ஐயா அவர்கள் அது குறித்து கட்டுரை எழுதியுள்ளார்கள். அவர்கள் அந்த சித்தாந்த சிகாமணி என்ற நூற்பெயரை அவர்கள் விளக்கியுள்ளார்கள். சித்தாந்த சாத்திரங்களுக்கெல்லாம் மணிமுடியாக திகழக்கூடிய நூல் என்ற பொருளிலே சித்தாந்த சிகாமணி என்று விளங்குகின்றது என்று அவர்கள் அங்கே நயமாக குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த சித்தாந்த சிகாமணியிலே முதல் பாடலே அற்புதமாக சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அந்த கருத்து அப்படின்னா, மனதிலேயே நம்ம அப்படியே எழுதி வச்சுக்கிடுவோம் கேட்ட மாத்திரத்திலே, அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். சாதித்ததெல்லாம் தவமேனும், நம்ம நல்லா கேட்டுக்கணும், சாதித்ததெல்லாம் தவமேனும் சர்க்குருவை பேதித்தால் எல்லாம் பிழையாகும். ரெண்டே அடியில எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த கருத்தை உணர்த்தாங்க பாருங்க. சாதித்ததெல்லாம் தவமேனும், ஏன்னா ஐம்பொறிகளாக விரல் சுரா ஐந்தும் வந்து எங்கனும் இழுக்க அப்படின்னு சொன்ன மாதிரி, இந்த உலகத்திலே இந்த ஐம்புலன்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இழுக்கும். அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஈடு கொடுத்து தவத்துல தவ நெறியில சரியை கிரிய யோகம்னு உறுதியா நிற்பது பெரிய காரியம். அப்படிப்பட்ட தவத்தையே ஒரு ஆன்மா சாதித்திருந்தாலும் கூட அப்படின்னு சொல்ல வர்றார். அதான் சாதித்ததெல்லாம் தவமேனும், ஏன்னா தவத்தை சாதிப்பது அவ்வளவு எளிதல்ல என்பதை அங்க உணர்த்துகின்றார். சாதித்ததெல்லாம் தவமேனும், அப்போ தவத்தை சாதிச்சுட்டானு வைங்க, அடுத்தால என்ன நடக்கும்? நமக்கு தவம் என்ன? சரியை எம்பெருமானை உடலால் வழிபடுதலாகிய ஆலய வழிபாடாகிய சரியை, உடல் உள்ளம் இரண்டாலும் வழிபடுதலாகிய ஆன்மார்த்த சிவபூசை ஆகிய அந்த கிரியை, அக வழிபாடாகிய யோகம், இதெல்லாம் இந்த மூணு தான் தவம். இதை சாதிச்சிட்டாங்கன்னா அடுத்தால் என்ன நடக்கும்? இருவினை ஒப்பு வந்துடும் அந்த ஆன்மாவுக்கு, சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வந்து விடுவார். அதான நடக்கும். அப்படி குருவாக வருகின்ற அந்த சிவபெருமானை, இவர் சிவபெருமானின் வேறானவர், நாலு பக்கம் ஒழுங்காழிச்சிருக்கா, எல்லாத்துக்கும் சேர்த்தா சீரோ மார்க் போடுவாங்க, எவன் பாஸ் பண்ணுவான் அப்படி திருத்தினா? சர்க்குருவை பேதித்தால் சாதித்ததெல்லாம் பிழையாகும் சொன்னா அது எப்படி அப்படின்னா எண்ணி பார்க்க வேண்டும். ஏன்னா சர்க்குருவாக எழுந்தருளி வந்திருப்பவர் யார் தெரியுமா? இதுகாரும் உயிர்க்குயிராயிருந்து உணர்த்தி வந்த அந்த பரம்பொருள் தான் சர்க்குருவா வந்திருக்கார். இவன் எப்படி தவத்தை சாதித்தான்? உயிர்க்குயிராய் இருந்து கொண்டு அந்த முதல்வன் இவனை பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி வினைப்புலங்களை ஊட்டி ஊட்டி பல பிறவிகளை தந்து பேதித்து வளர்த்து எடுத்திருக்கின்றான். அவர் பேதித்து வளர்த்ததனாலதான் இவனை தவத்தை சாதிக்க முடிஞ்சது. பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை சொன்னார் இல்லையா, பல பிறவிகளிலே செலுத்தி அந்த உயிர்க்குயிராய் நின்று அந்த முதல்வன் பக்குவப்படுத்தியனால்தான் இவன் அந்த இன்னைக்கு தவத்தை சாதிக்க முடிஞ்சிருக்கு. அது உயிர்க்குயிராய் என்றவன் தானே குருவா வாரான். அப்ப அந்த குரு வந்து எவ்வளவு கருணையோடு, நான் உயிர்க்குயிரா இருந்து ஞானத்தை உணர்த்தினா உன்னால உணர முடியாதுப்பா, உன் இயல்புக்கு ஏற்றபடி குருவா எழுந்துள்ளன்னு அவ்வளவு நம்பொருட்டு இறங்கி வந்த அந்த குருவை சிவத்தின் வேறானவர் சொல்லி பேதித்தால் என்ன தவத்தை அவன் அருளால தான் பெற்ற, அவனையே பேதித்து விட்டாய். ஆகவேதான் அந்த தவமும் வந்து பிழையாகியது. யார் யாரால் அதாவது ஒரு உழைத்த சிறப்பாக முன்னேறிட்டான்னு வச்சுக்கோங்க, ஆனா யாருடைய உதவியால் அந்த உழைப்பை எல்லாம் அவன் உழைத்துதான் முன்னேறினா இல்லைங்களே, ஆனா யாருடைய உதவியை ஆணிவேராக கொண்டவன் உழைத்து முன்னேறினா அவனுடைய உதவியை மறந்து விட்டால். அப்ப இவன் என்னையா, இவன் உழைச்சி என்னையா, இவன் பெரியால வந்து என்னையாது என்னையா படம் அப்படிதான் பேசுவாங்க உலகி அல்ல. அது மாதிரிதான் இங்க ஞான நெறியில சொல்கின்றான், நிலம் புடைபெயர்வதாயினும் ஒருவர் செய்தி கொன்றாருக்கு உயிரி இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்கின்றான். அவருமே அந்த ரெண்டு அடிகளே போதும் அவ்வளவு அருமையா சொல்றாங்க. சித்தாந்த சிகாமணியில பல ஐயங்களுக்கு விளக்கம், அதாவது ஆணவமனம்னு ஒன்ற சித்தாந்திகள் சொல்லும் போது ஏனைய தத்துவங்களை கேட்டு பழகியவர்களுக்கு ஏற்றுக்கொள்வது ரொம்ப சிரமமா இருக்கு. என்ன வினை சரி, எத்தனையோ தத்துவங்கள் வினைலாம் சொல்கின்றன. சித்தாந்திகள் யாரும் சொல்லாததெல்லாம் சொல்லணும்னு ஒரு ஆர்வத்தை வைத்துக் கொண்டு என்னெல்லாமோ சொல்றாங்க ஐயா சித்தாந்திகள், ஆணவமனம்னு ஒன்று சொல்றாங்க. இதெல்லாம் என்ன போட்டு வேண்டாம் சொல்லிட்டு, ஆணவமனம் என்பது ஏது அப்படின்னு சொல்லி எதிர்கேள்வி கேட்பார்கள். அப்படி கேள்வி கேட்கிற வேலை வேண்டாம் சொல்றார். மலம் ஏது, எனல் வேண்டாம், அப்படிலாம் கேட்டு நீ வந்து உன்னுடைய ஆற்றலை வீணாக்க வேண்டாம், கொஞ்சம் யோசிச்சுப்பார். என்ன மற்ற உயிர் மேல் நின்ற புலம் மேல் எழுந்த நெடும் பொய்யா, முன்முதான ஐயா அவர்கள் சொன்னார்களே நில்லாதவற்றை நிலையினவென்று உணரும் புல்லறிவாண்மை சொன்னார்கள் இல்லையா, அப்படி நிலையாதவற்றை எல்லாம் நிலையானவை என்று கருதக்கூடிய ஒரு விபரீத உணர்வு உயிரிடத்தில் தோன்றுகின்றதல்லவா, அதை தோற்றுவிக்கும் பொருளாகத்தான் இந்த ஆணவமலம் உள்ளது. ஆணவமலம் ஒன்னு இல்லைன்னு நீ சொல்லிட்டேன்னா இந்த விபரீத உணர்வு உயிரின் குணம் என்று ஆகிவிடும். குணம் பொருளை விட்டு ஒருபோதும் நீங்காது. நம்ம சிவஞான போத ஆசிரியர் அவர்கள் சொன்னது போல குணம் வந்து பொருளை விட்டு ஒருபோதும் நீங்காது. அப்ப இப்படி நிலையில்லாததெல்லாம் நிலையானது நினைக்கிறது என்னோட குணம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த குணம் ஒருபோதும் என்னை விட்டு நீங்காது. அப்ப நான் உய்வதற்கே வழி இல்லைனா, இந்த விபரீத உணர்வு ஆணவமல சேர்க்கையால் தான் வந்தது. அந்த சேர்க்கை நீங்கிட்டதுன்னா அப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை என்று சைவ சித்தாந்தம் தான் நமக்கு வந்து நல்ல முறையிலே உபாயம் சொல்கின்றது விரக்தியில விழுந்துடாம. ஏன்னா சில தப்ப தப்புன்னு உணர்ந்தவன் அதுல இருந்து மீள முடியாம நான்லாம் என்னைக்கியா உருப்பட போறான்னு தனக்குத்தானே புலம்புகின்ற ஒரு நிலை கூட வரலாம். அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு தாயானவள் ஆசிரியர் சொல்லுவோம், நீ நல்ல பையன்பா, நீ அவங்க கூட எல்லாம் சேர்ந்த அந்த சேர்க்கை தான் காரணம். வள்ளுவரதான் நயமா சொல்றார், என்ன பொறாமைங்கிறது எல்லாருடைய உள்ளத்திலும் தோன்றக்கூடியதுதான், அது ஒரு சிலருக்கு தான் தோன்றும் அப்படின்னு இல்ல. அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொறாமை உடையவனே அப்படின்னு சொன்னா நமக்கு என்னமோ ஒரு மாதிரி ஒரு குற்ற உணர்வா இருக்கும், தாழ்மனப்பான என்ன சொல்றாரு, நாம வேறு பொறாமை வேறு அப்படின்னு பிரிச்சே சொல்றாரு. அந்த பையன் கூட நீ எதுக்கு சேருத, அவன் உன்னை உருப்படாம ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீயொழி வித்து விடும், ஆகவே அந்த பாவி கூட நீ சேராத. ஆகவே நம்மை பாவின்னு சொல்லாம அழுக்காரை தனிப்பொருளாக பிரித்து அதை பாவின்னு சொல்லி அந்த பாவி கூட நீ சேராத அப்படின்னு வள்ளுவர் நயமாக போதிப்பது போல இந்த ஆணவம் தான் என்னது கொடியது பொல்லாது. நாம கொடியவர்கள் அல்ல, கொடுமை நம்முடைய இயல்பு அல்ல, சைவ சித்தாந்தம் தெளிவா சொல்லுது. நாம வந்து சிவபெருமானுடைய திருவருளுக்கு உரியவர்கள், அவனை சார்ந்து சிவமாகவே விளங்குவதற்கு, சிவம்னா எப்படிப்பட்ட பொருள், அதை சார்ந்து அந்த பொருளாகவே விளங்குவதற்கு உரிமையும் தகுதியும் உடையவர்கள், சிவபெருமானுடைய பரிபூர்ண கருணைக்கு உரியவர்கள் நாம எல்லாம். நம்ம மேல அப்படி ஒரு கருணை எப்பவும் உண்டு. அப்ப நம்மிடத்தில் இந்த தீய குணங்கள் எல்லாம் தோன்றதுன்னா அது நம் இயல்பு அல்ல, இந்த ஆணவ மனம் தான். ஆகவே நம்முடைய தகுதிக்கு ஒவ்வாத பொருளோடு சேர்ந்திருக்கின்றோம், அதுல இருந்து விடுபடணும்னா அதுக்கு ஒரே வழி சிவபக்தி என்று இருப்பதனாலே சிவபக்தியை உண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி சித்தாந்தம் போதிக்கின்றது. மலம் ஏது எனல் வேண்டாம், மற்ற உயிர் மேல் நின்ற புலம் மேல், புலம்னா அறிவு, புலம் மேல் எழுந்த நெடும் பொய்யா. நெடும் பொய்னா எத்தனையோ பிறவிகள் நாம் இருந்திருக்கிறோம், எல்லா பிறவிகளையும் தொன்று தொட்டு நமக்கு இந்த பொய்யுணர்வு தோன்றுகிறது. நில்லாதவற்றை நிலை என்று உணரும் பொய்யுணர்வு, அதை விளைவிக்கின்ற பொருளா இருப்பதான் ஆணவம். அதனால அந்த ஆணவம் எல்லாம் இல்லை அப்படின்னு வீண் பேச்சு பேசுவதை நிறுத்திக் கொள்வாயாக உபதேசிக்கின்றார். ஆகவே அந்த ஆணவம் இருக்கின்றது, நம் தகுதிக்கு ஒவ்வாத பொருள் நம்மோடு சேர்ந்திருக்கின்றது. அப்போ அதை நீக்குவதற்குரிய முறையில் தப வாழ்வில் ஈடுபடுவாயாக. ஒவ்வொருவருடைய பக்குவம் என்னன்னு சுவாமிக்கு தெரியும், அந்த பக்குவத்துக்கு ஏற்ப ஏதாவது ஒரு தவ செயலை நாம் செய்யக்கூடிய ஆற்றலை சுவாமி நமக்கு கொடுத்திருப்பார். நம் தகுதிக்கேற்ப சுவாமி கொடுத்துள்ள அந்த தவநெறியில் நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இல்லத்திலேயே இருந்து கொண்டு அவமான செயல்களை செய்து கொண்டு புல நுகர்ச்சிகளிலே காலத்தை போக்கிவிடக்கூடாது என்று அறிவுறுத்துகின்றார். இளம் மேல் இருந்து அவத்தை செய்யாதே, ஏதேனும் ஈசன் தரும் தவத்தை நெஞ்சே தரி. அந்த வரிகளை சொல்லும் போதே நமக்கு பொருள் விளங்குது பாருங்க. ஆகவே நாம் உணர்வதற்கு அறிய புரியவே புரியாத நூல்கள் அல்ல இவை. சித்தாந்த சிகாமணி இப்படி பல சிறப்பான கருத்துக்களோடு இருக்கின்றது. நீ அடுத்தால நாம வந்து சித்தாந்த பகுருடைக்கு வந்தோம் என்று சொன்னால் மெய்கண்ட சாத்திரங்கள்ல எப்படி நம்ம சிவஞான சித்தியார் விரிவானதாக விளங்குகின்றதோ அதுபோல் பண்டால சாத்திரங்கள் மிக விரிவானது சிவஞான இந்த சித்தாந்த பகருடை. இதுவும் கன்னிகள் பெற்று வருவதுதான் உபதேச பகருடை மாதிரி. 650 கன்னிகள், கன்னி என்பது 2 அடி, 650 கன்னிகள். அப்ப அடிகள் பார்த்தா 1300 அடிகள், அதை ரெண்டால பெருக்க வேண்டியது 650, 1300 அடிகள், அவ்வளவு பெரியது. இதுல வந்து நமச்சிவாய மூர்த்திகளை துதித்து தான் நூலை தொடங்குகின்றார்கள். திருவாரும் ஞான திலதத்தான் நீற்றான் மறுவாரும் மேனி வளர்த்தான்னு சொல்லி நமச்சிவாய மூர்த்தியுடைய திருமேனி சிறப்பை பாடிதான் தொடங்குகிறார்கள். ஆகவே இந்த நூலின் தொடக்கமே நமக்கு தெளிவை தருவது என்றால் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று திருமூல சொல்லியிருப்பார்கள். அந்த திருமேனியை சொல்லி அந்த நூலை தொடங்கி இருக்கின்றார். தொடங்கி அந்த சிவபெருமானுடைய அந்த வீரட்ட செயல்களை எல்லாம் நமச்சிவாய மூர்த்திகள் மீது ஏற்றி சொல்லி அப்புறம் அவர் எப்படி தனக்கு என்னென்ன தீக்கை எல்லாம் அருளினார்னு உபதேச பகருடையிலே சொன்ன அதே பாங்கிலே அந்த தீக்கை பெருமைகளை எல்லாம் சொல்கின்றார். சொல்லி இப்படிப்பட்ட நமச்சிவாய மூர்த்திகள் வந்து அவர் எழுந்தருளி வருவது எப்படி இருக்குன்னா, ஈசன் வந்து சித்திரை தேர் திருவிழாவிலே ஆகமவானர்கள் புடைசூழ ஆகமங்களை ஓதிக்கொண்டு வர, திருமுறைவானர்கள் திருமுறைகளை ஓதிக்கொண்டு வர, இந்த மெய்யடியார்கள் வெள்ளம் போல் பெருகி வர, அதற்கு நடுவில் ஈசன் எழுந்தருளி வருகின்ற அந்த தேர் திருவிழா காட்சி எப்படி இருக்குமோ அதுபோல் இருக்கின்றதா எது, நமச்சிவாய மூர்த்திகள் மட்டுமே எழுந்தருளி வருவது என்று சொல்லி ஓமை சொல்கின்றார். ஏன்னா அங்க அடியார் வெள்ளம் இருக்கின்றது, இங்க இந்த குருவினுடைய கருணை வெள்ளம் பெருகி இருக்கின்றது, அந்த வெள்ளத்துக்கு இங்க இந்த வெள்ளம் ஓமையா இருக்கின்றதுன்னு சொல்லி அருமையா சொல்றாங்க. சிவாகமத்தின் சீரொலியும் மன்றோதும் தேவாரம் பன்னீர் சிறந்த திருவாசகமும் நாவால் உருகி நவிழ்வாரும் ஓவாமல் சிந்தை உருகி திகைப்பாரும் சித்திரையின் முந்து வருவ முதல் திருநாள் வந்த தேரோடும் ஈசன் திருவிழா சேர்ந்திலங்க சீராரும் தொண்டர் சிறப்புடனே பாரோடும் வெள்ளம் என பறந்து மேவும் அதுபோல் கருணை வெள்ளம் எழுந்தருளும் மேன்மை கண்டு. அத மாதிரி கருணை வெள்ளமாக சர்க்குரு எழுந்தருள்கின்றார். ஒரு பக்குவ மங்கை அவரிடம் சரண் புகுகின்றான் சொல்றாங்க. பக்குவ மங்கைன்னு சொல்லும் போது நெஞ்சு விடு தூதனை அப்படி சொல்வார். அதை வந்து பக்குவம் ஆன்மாவாக கொள்ள வேண்டும் என்பதுதான் கருத்து. இந்த சித்தாந்த பரவலை குறித்து மிகச்சிறப்பான முறையில் நம்முடைய சிவஞானபோத பயிற்றுவிக்கும் ஆசிரியர் நம்முடைய ஆனந்தராசன் ஐயா அவர்கள் அருமையான முறையிலே அந்த நூலிலே கட்டுரை எழுதியுள்ளார்கள். பல நுட்பங்களை வெளிப்படுத்தி உள்ளார்கள் அவர்கள். அவர்களும் அந்த இடத்திலே மங்கை ஒருத்தி குருவிடம் சரணடைந்தால் சொல்லும் பொழுது இந்த மங்கையை பக்குவ ஆன்மா என்று கொள்ள வேண்டும் என்று அங்கே குறிப்பிட்டுள்ளார்கள். அப்படி கருணை வெள்ளமாக எழுந்தருளும் மேன்மை கண்டு கொள்ளும் தவமுடையார் ஏற்றும் தகைமையினால் மங்கை நவமுடைய பொன்னடியை நன்னி சிவனே சிறியேன் அறியாமை தீர்த்திடுவாய் ஒன்றும் அறியேன் என வணங்கி ஆர்த்தாள் என்று சொல்லி அருமையா அந்த காட்சியை கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வந்து அந்த மங்கையானவள் வந்து அந்த நமச்சிவாய மூர்த்திகளிடம் தீக்கை பெற்று பாச நீக்கவும் சிவமாம் பெருந்தன்மையும் பெற்றாள். எனவே இதுவரை கொண்டிருந்த சார்புகள் அத்தனையும் உதறிவிட்டாள். அப்ப ஒவ்வொரு சார்பா சொல்லி இந்த சார்பு உனக்கு வேண்டாமா, தாயின் சார்பு வேண்டாமா, தந்தையின் சார்பு வேண்டாமா, கணவனின் சார்பு வேண்டாமா, மக்களின் சார்பு வேண்டாமான்னு ஒவ்வொரு சார்பாக கேட்க அந்த சார்புகளையெல்லாம் விட சிவபெருமானின் சார்பு எப்படி உயர்ந்தது அப்படின்னு அந்த இடத்துல ஒவ்வொன்றையா விளக்கி 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 சொல்லி கடைசியில அதையெல்லாம் தொகுத்து இத்தனை சார்புகளிலும் சிவச்சார்பே மேலானதுன்னு கொண்டு வந்து முடிக்கிற இடத்துல வந்து ஐயா அவர்களும் குறிப்பிட்டுள்ளார்கள். அப்பகுதியானது வைராக்கியத்தினுடைய சிகரமாக விளங்குகின்றது, சிவபக்தியினுடைய முழுமையான நிலையாக விளங்குகின்றது. இதுவே மெய்யடியார்கள், ஏன்னா மெய்யடியார் மெய்யடியார்னு சொல்ல அடிக்கடி பயன்படுத்துறோம். மெய்யடியாரின் நிலை எப்படிப்பட்டது என்பதை தெளிவாக இப்பகுதி காட்டுகின்றது என்று ஐயா அவர்களும் தம்முடைய கட்டுரையில அங்கே உணர்த்தி இருக்கின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஏன்னா நாம பல தடைகளையும் கேட்டுக்கொள்வோம், என்ன இந்த மாதிரி சிவச்சார்பே வேண்டும் வேற சார்பு வேண்டாம்னு சொல்லி துறவர நிலையை சிலர் மேற்கொள்கின்றார்கள். அவர்கள் பக்குவத்தில் மிகுந்தவர்கள் என்று நாம தெளிவா உள்ளவர்கள் சொல்றோம். சாதாரண மக்கள் நிலையிலிருந்து நாமளும் சில கேள்விகளை கேட்போமே, ஏன் என்ன இருந்தாலும் இவர்களை பெற்று வளர்த்தவர்கள் தாய் தந்தையர்தானே, அவர்களை அவர்கள் மீது அன்பை விட்டுவிட்டு சிவபெருமான் மீதே முழுமையாக அன்பிப்பேன் போவது முறையாகுமா, அது மாதிரி சுற்றத்தார் எவ்வளவோ உதவியாக இருப்பார்கள், கணவன்னா மனைவி உதவியா இருப்பார், குழந்தைகள் இருக்கின்றனர், எல்லாத்தையும் விட்டுட்டு போவது உங்க முறையாகுமா அப்படிங்கும் போது நாம நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்போ வந்து பெற்றோருடைய பெற்றோரை உதர்வது எப்போ நன்றி மறந்த செயலாகும் அப்படின்னு சொன்னால், உலகி அல்ல அது, நான் பெற்றோர்களை உதறிவிட்டேன் ஆனால் நான் கொண்டுள்ள உலகப்பற்றுகளை உதறவில்லை, அப்படி ஒரு நிலைமையில நான் இருந்தேன்னா நான் பெற்றோருக்கு துரோகம் செய்பவன் தான். ஏன்னா ஐம்புலன்கள் மீது நான் வைத்துள்ள பற்றை விடவில்லை, அப்ப என் உடலின் மீது வைத்துள்ள பற்றை நான் விடவில்லை, அப்ப அந்த உடலை தந்தது பெற்றோர்கள் தான், அப்ப பெற்றோர்கள் மீது நீ என்ன செய்யணும், பற்று வைத்து அவர்களை சார்ந்துதான் இருக்கணும். பெற்றோரை பிரிஞ்சிட்டேன் ஆனா என்னால சுவையான பதார்த்தத்தை விட முடியல, என்னால டிவி பாக்கிறத விட முடியல, என்னால விளையாடுறத விட முடியல அப்படின்னு இருந்தோம்னா அது நான் பெற்றோருக்கு செய்யக்கூடிய வந்து தவறுதான் அது. அநீதிதான். தன் மீதும் பற்றை விட்டு விட்டார், உண்மை புரிந்து விட்டது. அந்த அப்பர் பெருமான் சொன்ன மாதிரி அப்பன் நீ அம்மை நீ சொல்றாரு இல்லையா, எல்லாத்துக்கும் உயிர்க்குயிரா இருந்து உணர்த்தியது. ஒவ்வொரு பிறவியிலும் நமக்கு ஒவ்வொரு அப்பா ஒவ்வொரு அம்மா அந்த உண்மையெல்லாம் உணர்ந்துட்டு அந்த ஆன்மா மெய்யுணர்வு வந்தாச்சு. அப்போ அந்தந்த பிறவியில அந்தந்த தாய் தந்தையின் உயிர்க்குயிரா இருந்து நமக்கு அறிவித்து நம்ம இப்படி எல்லாம் கொண்டு வந்தது எது? திருவருள் தான் இல்லையா. ஆகவே அந்த திருவருளையே உணரக்கூடிய ஒரு பெருநிலை வந்து விட்டது. ஆகையினால் திருவருளை சார்பாக கொண்டு ஏனைய சார்புகளை தவிர்ப்பது வந்து அது தாய் தந்தையருக்கு செய்கின்ற அநீதி ஆகாது. ஏன்னா தாய் தந்தையருக்கும் ஆதாரமாக இருந்து அவர்களையும் வளர்த்து வந்தது அந்த திருவருள் தான். அந்த திருவருளை சார்பாக கொண்டு தன் அகப்பற்றையும் விட்டு விட்டதால், அதான் அங்க முக்கியம், அகப்பற்றை விடாமல் ஒருத்தர் தாய் தந்தையை கொடுமைப்படுத்தலாம். ஏன்னா அவன் விருப்பத்துக்கு மாறாக நடக்கின்றார், இவன் எது மேலமா பற்று வச்சிருக்கிறான். அதுக்காக எல்லாம் தாய் தந்தையை விட்டால் அதுதான் அங்க அநீதி. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ துறவரத்தில் நிற்பவர்கள் இதனால தாய் மீது பற்று, தந்தை மீது பற்று, இதை கூட ஏன் விடுறாங்க, சுற்றத்தார் பற்று, இதெல்லாம் ஏன் விடுறாங்க இல்லையா, பொருள் மீது உள்ள பணம் பொருள் மீது உள்ள பற்றையும் சேர்த்து தான் விடுறாங்க. அதை விடாம இதை வச்சிருந்தாதான் தப்பு. ஏன் இத்தனையும் விடுறாங்க அப்படின்னா, அவர்கள் சிவசிந்தனையிலே எப்போதும் திளைத்திருக்கின்றார்கள். சிவபெருமான் மீது வைக்கின்ற அன்பு வந்து மற்ற இடங்கள்ல அன்பு வைப்பதனால சிவபெருமான் மீது அன்பு வைப்பது குறைந்து போய்விடுகின்றது என்ற பரிதவிப்பு தான் அதுக்கு காரணம். அவ்வளவு தெளிவா உணர்த்துகின்றார். தந்தை மீது வைப்பதாலும் தாய் மீது வைப்பதாலும் மற்றவர்கள் மீது வைப்பதால் அன்பு வைப்பதாலும் சிவபெருமான் மீது வைக்கின்ற அன்பு குறைந்து விடுகின்றது. ஏன்னா உயிருடைய இலக்கணத்தை அறியணும். ஒரு நேரத்தில் அது ஒரு பொருளை தான் அறிய முடியும். இன்னொரு பொருளை அறிந்தா இந்த பொருளை அறிவதை நிறுத்திவிட்டு தான் அந்த பொருளை அறியணும். அப்ப இந்த பொருளை அறிந்து வந்த அறிவு அங்க மறக்கப்படும். அப்படி சார்பு அதிலிருந்து இதுக்கு மாறிவிடும். அது உலகியல் சார்பு பிடிச்சதுன்னா மறுபடியும் மீடுவது ரொம்ப அரிது. அதைத்தான் அவர்கள் வந்து படிப்படியா அங்க சொல்றாங்க. ஆகவே உயிருடைய இயல்பே எப்படி இருக்கின்றது, இதெல்லாம் நிலையாமையோடு கூடிய சார்புகள், பிறவிக்கு பிறவி மாறி வரும். ஆகவே நிலைத்த சார்பாகிய இந்த பரப்புகளை எல்லாம் விட்டு சிவத்து பரமசிவத்தோடு ஒன்று இருப்பதுதான் உயிருக்கே இயல்பான ஒன்று என்று கூறி அருமையாக முடிக்கின்றார். இதெல்லாம் நம்முடைய நிலைக்கு மேலானதுதான். நாம வந்து தெரிந்து கொள்கின்றோம். தெரிந்து கொள்ளவாது செய்தால் இப்படி ஒரு பெருநிலை இருக்கின்றது என்று தெரிந்து கொள்வது எப்போதுதான் தெரிந்து கொள்வது, இப்போது நம்மளும் முடியாது என்பது வேறு விஷயம். ஆக இதையெல்லாம் படிக்கும்போது நான் என்ன கருதினேன் என்றால், இப்படிப்பட்ட சார்புகளை நம்மால் துறக்க முடியாவிட்டாலும் தகாத சார்புகளையாவது துறக்கின்ற அளவுக்காக நாம் வருவோமே என்ற ஒரு அளவிலே என்னுடைய பக்குவத்துக்கு நான் முடிவு செய்கின்றேன். ஆனால் ஞானிகளுடைய பெருநிலை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா திருமுறை ஆசிரியர்கள் சொன்னதான், இவரும் இல்லாததை சொல்லல. தந்தை தாய் தன்னுடன் தோன்றினார் புத்திரர் தாரமென்னும் பந்தம் நீங்காது அவருக்கு உயிந்து போக்கு இல்லன பற்றினாயே என்று திருவாரூர் பதிகத்துல சம்பந்தர் சொல்ற, அப்பர் பெருமான் நிறைய சொல்ற, அது மாதிரி இவர் சொல்ற. அந்த அன்பு குறைஞ்சிருமே அப்படிங்கறதுனாலதான் ஒவ்வொரு பற்றையும் வந்து தவிர்க்கின்றோம் எங்களை மாதிரி ஞானிகள்லாம் அப்படின்னு அவர் சொல்றாருங்க. தந்தை மேல் மோக தகுதியால் ஈஸ்வரனும் எந்தை மேல் மோகம் இழப்பன்றோ, சந்ததமும் தாயர் மேல் மோக தகுதியால் ஈஸ்வரனும் நேயர் மேல் மோகம் நிலாதன்றோ, மாயமுற்ற மாதர் மேல் மோகம் மறுவுங்கால் ஈஸ்வரனும் வேதர் மேல் மோகம் வெறுப்பன்றோ, போதமற்ற மக்கள் மேல் மோகம் மறுவுங்கால் ஈஸ்வரனும் சொக்கர்பால் மோகம் தொடாதன்றோ, மிக்கதொரு சுற்றத்தார் மேல் மோகம் தோன்றுமால் ஈஸ்வரனும் மற்றவர் மேல் மோகம் மறுப்பன்றோ, உற்றதோர் ஆடகத்தின் மேல் மோகம் ஆகுங்கால் ஈஸ்வரனும் நாடகத்தார் மோகம் நவையன்றோ. சரி, இத்தனையும் விட்டுட்டு பதி அல்லாத ஒரு பொருளை பதி என்ன சார்ந்து சார்ந்து அவர் மேல தெய்வம் அல்லாத தெய்வங்கள் மேலாம் பற்று வைப்பதற்காக இத்தனையும் விட்டா அதுவும் பயனில்லை. அதையும் சொல்றார், பொய்த்தேவின் மேல் மோகம் பூணுங்கால் ஈஸ்வரனும் மெய்த்தேவின் அன்பு வெறுப்பன்றோ, வைத்த பரப்பெல்லாம் நீத்து பரமசிவத்து ஒன்றாய் இருப்பன்றோ ஆவிக்கு இயல்பாம் என்று சொல்லி அவர்கள் சொல்கின்ற உபதேசம் வந்து நம்மால் கடைபிடிக்க அரியதாக இருந்தாலும் அம்பலமான தேசிகராகிய அந்த தேசிகோத்தமருடைய பெருநிலை எப்படிப்பட்டதாக உள்ளது, நமச்சிவாய மூர்த்திகள் ஆட்கொள்ளும் திறம் எப்படிப்பட்டதாக உள்ளது என்றெல்லாம் நாம் எண்ணி பார்ப்பதற்கு சிறந்த ஒரு இடமாக உள்ளது. இந்த சித்தாந்த பகுதியிலே இருக்கின்ற சிறப்புகளை எல்லாம் நாம் சொல்லி முடியாது. அத்துணை விரிந்த நூல். சைவ சித்தாந்தத்திலே ஒவ்வொன்றுக்கும் பல ஓமைகள் சொல்வார்கள். ஆணவம்னு சொன்னா செம்பிற்களிம்பு, விழிப்படலம், இருள், இப்படி ஆடையில் உள்ள அழுக்கு, பல ஓமைகள். ஒவ்வொரு ஓமையும் ஏன் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று அந்த இயைபை காட்டுகின்றார். இது வேற எந்த நூலும் நம்ம பார்க்க முடியாது. உயிருக்கும் கண்ணை ஓமையா சொல்கின்றார்கள், ஏன் எந்த நோக்கில் சொல்கின்றார்கள் அந்த இயைபை காட்டுகின்றார். இப்படி உயிருக்கும் பல ஓமைகள், சிவத்துக்கு கதிரவன் ஓமை, இப்படி பல ஓமைகள் சிவத்துக்கு. இந்த ஓமைகள்லாம் ஏன் சொல்லியிருக்கின்றார்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஏழு எட்டு ஓமைகளை சொல்லி, அதாவது சிவம், உயிர், ஆணவம், கண்மம், மாயை, ஐந்து பொருள்களுக்கும் பல்வேறு ஓமைகள், அதையெல்லாம் எடுத்துச் சொல்லி என்ன காரணம் பற்றி சொல்லியுள்ளார்கள் என்று விளக்கி சொல்கின்றார்கள். இப்படி அருமையாக கொண்டு சென்று நூலை முடிக்கின்றார்கள். சித்தாந்த பவருடைய துணை சிறப்புடையதாக இருக்கின்றது. இனி அடுத்தார் கொண்டு நாம் உபாயநிட்டை வென்பா என்ற நூலுக்கு வந்தோம் என்றால், நாம் வேறு உடல் வேறு என்ற உணர்ச்சியை படிப்படியாக நாம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே அந்த விதி கோட்பாடு எல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தோம் நாம வந்து. ஏன்னா நம்ம உடம்பாக நினைத்துக் கொண்டிருந்தால் முன்வினை குறித்த ஒரு நம்பிக்கை நமக்கு வராது, ஏற்றளவில் தான் ஒத்துக்கொள்வோம். அது மாதிரி மறுமை குறித்த ஒரு எண்ணமும் நமக்கு வராது. என்ன செஞ்சோமோ அப்பலாம் எனக்கு இப்பவே வேணும், இந்த உடல் அழிதுக்கு முன்னாடி வேணும், ஏன்னா இந்த உடல் தான் நான் அப்படின்னு தான் நிற்போம். இப்படி பலவித ஒரு குழப்பங்களை நமக்கு இந்த கருத்து ஏற்படுத்திவிடும். ஆகவே நாம் வேறு உடல் வேறு என்று கருத வேண்டும். அதற்கு அருமையான உபாயங்களை எல்லாம் சொல்கின்றார்கள். அதனாலதான் உபாய நிட்டு வேண்பா சொல்றாரு. இந்த உடல் தான் நான் நினைச்சா அப்ப உயிர்னு ஒரு பொருள் இருப்பதையே நீங்க மறந்துடுறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. மூணாம் சூத்திரத்துல படிச்சோம், அதுக்கெல்லாம் இது பயன்பாடான இடம், எனது உடல் என்று அப்படின்னு சொன்னார். அதனுடைய பயன்பாடு அப்ளிகேஷன் சொல்லுவாங்களே ஆங்கிலத்துல, அந்த பயன்பாடு உள்ள இடம் இதெல்லாம். என்ன உயிர் நாங்க என்ன இல்லாத உன்னையா சொல்லிட்டு இருக்கோம், நாம காண்கின்ற இந்த உடலிலே இருந்து இந்த உடலே தான் என்று கருதி வாழ்ந்து வருகின்ற பொருள் எதுவோ அந்த பொருள் தான் உயிர் என்று அருமையாக சொல்கின்றார். ஆவி என வேறோ, ஆவினா உயிர், ஆன்மா எல்லாம் ஒண்ணுதான். ஆவி என வேறோ பொய் யாக்கையே தானாக மேவியதே அன்றோ. பொய்னா நிலையாமையானதுன்னு அர்த்தம். நிலையற்ற இந்த உடலே உடலையே தான் என்று கருதி அதில் பொருந்தி இருக்கின்ற பொருள் தான் உயிர் என்று சொன்ன. அப்போ இந்த உடலிடத்திலே நாம் உயிரை எவ்வாறு உணர வேண்டும் அப்படின்னு சொன்ன, அதுக்கு ஓமை சொல்றாங்க பாருங்க, எத்தனை சிறப்பான ஓமை. ஒரு ஓவியத்தை பார்க்கும் பொழுது அந்த ஓவியத்தின் வாயிலாக அந்த ஓவியம் உணர்த்தும் கருத்தை வாங்கிக் கொள்வது போல, இந்த உடலை பார்க்கும் பொழுது இந்த உடலை வெறும் ஓவியமாக கருதி அதன் மேல் பற்று செய்யாமல் இந்த உடலின் வாயிலாக என்ன கருத்து வெளிப்படுகின்றது அந்த கருத்தை தான் நான் வாங்கிக் கொள்ள வேண்டும். அதான் ஆவி என வேறோ பொய் யாக்கையே தானாக மேவியதை அன்றோ சொல்லி ஓவியம் போல் நீக்கி தனுவை, ஓவியம் போல் தனுவை நீக்கி அதன் மீது பற்று செய்யாமல் இல்லையா, ஓவியம் போல் தனுவை நீக்கி தனுவை நிகழறிவை பூரணமாய் ஊக்குவதே ஆவிக்கு ஒழுங்கு. இந்த உடலுக்குள் அகப்பட்டு கிடக்கின்ற உயிரறிவை பூரண நிலை பெற செய்வதற்கு, வியாபக நிலை பெற செய்வதற்கு ஏற்ற நெறியில் ஒழுகுவதே உயிருக்குரிய ஒழுக்கமாகும் என்று உபதேசிக்கின்றார்கள். ஆகவே ஓவியத்தை பார்த்து அது வெளிப்படுத்துகின்ற கருத்தை வாங்கிக் கொண்டு அந்த அளவில் ஓவியத்தை விட்டுவிடுவது போல, உடலை பார்க்கும் பொழுது அந்த உடல் மூலம் வெளிப்படுகின்ற கருத்தை வாங்கிக் கொண்டு அந்த கருத்தை சீர்தூக்கி பார்த்து தான் நாம் முடிவு செய்ய வேண்டும். அதுதான் வள்ளுவ பிறந்தவையும் உலகியல வைத்து சொல்கின்றார், கனை கொடிது யாழ் கோடு செவ்வியது ஆங்கன்னு வினைபடுவாளார் போல. ஒரு கருத்தை சொல்பவர்கள் ஒரு செயலை செய்பவர்கள் அவருடைய தோற்றத்தை வைத்துக் கொண்டு அதை விரும்பக்கூடாது. தோற்றம் எல்லாம் ஓவியம் மாதிரி ஒரு தோற்றம் தான், நிலையற்ற தோற்றம். அங்கு கருத்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அருமையாக உபதேசிக்கின்றார்கள். ஆகவே இன்னொரு இடத்திலும் சொல்வார்கள், அறிவு எதற்கு கொடுத்திருக்கின்றார் என்றால் உடல் வேறு தான் வேறு என்று உய்த்து உணர்வதற்கு தான் நம்ம அறிவையே சுவாமி விளக்கி இருக்கின்றார். ஐயா சொன்னார்களே என்னென்ன தத்துவங்களை எல்லாம் அந்த கரணங்கள் எல்லாம் கொண்டு இந்த மாதிரி அறிவை இந்த அளவுக்கு விளக்கி இருக்கின்றார்னா, ஏன் உடல் வேறு தான் வேறு என்ற உணர்ச்சியை பெறுவதற்காக தான். ஆகவே இந்த அறிவை உடல் முழுக்க செலுத்துங்கள், செலுத்தி உடல் வேறு தான் வேறு என்று உணருங்கள். அப்படி உணர்ந்தால் உயிராகிய உங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும். அதை விட்டுவிட்டு கையை விரித்து காட்டுவதன் மூலமும் கையை மடக்கி காட்டுவதன் மூலமும் இது போன்ற செய்கைகளால் உடம்பே தான் என்று காட்டிக்கொண்டு தெரிந்தார். அப்படி திரிபவர்களுக்கு உயிரை பற்றிய ஞானம் ஏன் வரப்போகிறது என்று சொல்லி இகழ்ச்சியாக கேட்கின்றார் இல்லையா. ஒருத்தன் படிக்க எவ்வளவு சொன்னாலும் படிக்காத பையன் வச்சுக்கோங்க இல்லையா, அவன் எப்படி படிக்கிறான் அப்படின்னு கேட்டா அவர்கள் வெறுத்து போய் சொல்றாங்க, அவன் ஏன் படிக்க போறான் அப்படின்னு சொல்வார்கள். அந்த மாதிரி சொல்ற, இப்படி கையை குவித்தும் விரித்தும் தன்னை உடலென்றே காட்டி அபிநயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உயிரை பற்றிய ஞானம் ஏன் வரப்போகிறது என்றுள்ள கேள்வி காட்சிகள் எல்லாத்திலையும் இதுதான் நடக்கின்றது. திரைப்படம் போன்றதுலாம் என்ன, உடலே தான் என்று வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மீடியம் தான் அது, அதை அவிச்சை என்று சொல்கின்றார்கள். ஐவகை குற்றங்கள்ல படிப்பீங்க. ஆகவே அறிவை ஓட்டி ஓட்டினா அந்த இடத்துல செலுத்தி உடல் வேறு தான் வேறு என்று கருத வேண்டும். ஓட்டி அறிவை உறும் உடலை பேதம் என வாட்டிய பேர்க்கு ஆவி வளமாகும். மூட்டிக்கை வித்தாரம் செய்து வெறும் பிணத்தை தான் என்று வைத்தார்க்கு உயிர் ஏன் வரும், உயிரை குறித்த ஞானம் ஏன் அவர்களுக்கு வரப்போகிறது என்று கேட்கின்றார். இப்படி பல அருமையான உபதேசங்கள் அடங்கியது, உயிர்க்கு உறுதி தரும் உபதேசங்கள் அடங்கியது இந்த உபாய நிட்டை வெண்பா. அடுத்தார்போல நிட்டை விளக்கத்தில் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், நிட்டை விளக்கத்தில் வந்து நிட்டை என்பது ஒரு இடத்துல சும்மா இருந்து கொண்டிருப்பது என்று, பூசை வழிபாடு ஒண்ணு வேண்டாம் சும்மா அப்படி இருங்க அதான் நிட்டைன்னு ஒரு கருத்தை பரப்பி வந்தார்கள். அதை மறுத்து உண்மையான நிட்டை சிவ வழிபாட்டை செய்வதனால் வருவது அப்படின்னு அந்த தெளிவுதரை எழுந்ததுதான் நிட்டை விளக்கம். சிவாச்சிரம தெளிவு மாதிரி மக்களிடையே உள்ள ஒரு குழப்பத்தை போக்கி தெளிவுதரை எழுந்ததுதான் நிட்டை விளக்கம். அதிலையும் பல அருமையான பாடல்கள் இருக்கின்றன. அதாவது ஓவியம் வரையப்படுகின்றது, அந்த ஓவியம் தன்னைத்தானே தன் உருவாக்கிக் கொள்ளுமா, இல்ல ஓவியன் கை எப்படி செல்கின்றதோ அந்த வழியில் தான் ஓவியம் உருவாகும். அந்த மாதிரி ஓவியன் கை வழி ஓவியம் நிற்பது போல் திருவருளின் வழி உயிர் நின்றால் நிட்டை கைகூடும் என்று அருமையாக ஓமை சொல்லி சொல்கின்றார்கள். ஓவியன் கைவழி ஓவியம் போல் ஒன்றாகி உற்று தாவியதே நிட்டை என்றான் சிவாய சர்க்குருவே என்று சிவாய சர்க்குருவாகிய எம் அஞ்செழுத்து திருநாமமுடைய சர்க்குரு எமக்கு உபதேசித்தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. அப்புறம் அதிசயமாலை திருவாசகத்தில் உள்ள அதிசய பத்து மாதிரிதான். என்ன அஞ்ஞானத்திலே உழன்ற தன்னையும் ஆட்கொண்டார் சிவபெருமான். இது பெரிய அதிசயம்னு மணிவாச பெருமான் பத்து பாடல்கள் பாடின மாதிரி இங்க 75 பாடல்கள் பாடியுள்ளார் அதிசய மாலையில. ஒரு பாடல் காப்பு செயலாக உள்ளது, அதுல கூத்தா துருத்தி உயர்ந்தவனே சிதம்பரம் நடராச பெருமான் மீதுதான் எல்லா பாட்டும். ஆனா திருத்துருத்தியும் சேர்த்து சிதம்பரத்தையும் சேர்த்து முதல் பாடல சொல்லி உள்ளார். இது நமக்கு திருவாசகத்தை நினைவூட்டுகிறது இல்லையா. உருத்தெரியா காலத்தே உள் புகுந்து என் உளம் பண்ணி கருத்திருத்தி உன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்திமிக நாயடியேன் அணிகோல் தில்லை கண்டேனேன்னு திருத்துருத்தி சிதம்பரத்தை இணைத்து மணிவாச பெருமான் பாடியது போல இங்கேயும் பாடியுள்ளார்கள். திருவாரூரில் இருந்து சிதம்பரம் செல்ல வேண்டும் என்றால் திருத்துருத்தி கடந்தான் செல்ல வேண்டும். இப்ப குத்தாலம் வழங்கப்படுகின்றது அந்த ஊர். ஆகவே அங்கு அவர்கள் முதலில் ஆலய வழிபாடை முடித்துவிட்டு சென்றிருக்கலாம் என்று கூட நம்முடைய சீர்வரிசையில் குருமகாசினிதம் அவர்கள் கருத்து தெரிவித்தார்கள். அவர்கள் தான் திருத்துருத்தியும் சிதம்பரத்தையும் ஏன் சேர்த்து சொன்னார், அதை சிந்தித்து பார், ஏதாவது உண்மை இருக்கும் என்று சொன்னார்கள். அப்புறம் தான் அந்த திருவாசகத்தை அடியன் தற்செயலாக நினைத்தேன். அது ஒரு தொடர்பு ஏற்கனவே காட்டப்பட்டிருப்பது புரிந்தது. இனி இறுதியாக உள்ள நமச்சிவாய மாலை இருக்கின்றதே, அது நமச்சிவாய மூர்த்திகளை போற்றக்கூடிய ஒரு தோத்திர நூல். அதே சமயத்தில் சாத்திர கருத்துக்கள் பலவற்றை இடையோட வைத்து குறிப்பாக உலகியலோடு நாம் பொருந்தி இருக்கும் போது சித்தாந்தத்தில் நமக்கு தோன்றக்கூடிய ஐயங்களை எல்லாம் தெளிவிக்கின்ற அற்புதமான நூல். அதே சமயத்தில் குருபக்தியின் சிகரமாக திகழக்கூடிய நூல். சுருங்க கூறினால் சிவபெருமான் மீது எப்படி ஒரு திருவாசகம் பாடப்பட்டுள்ளதோ அதுபோல் நமச்சிவாய மூர்த்திகள் மீது பாடப்பட்டுள்ள நூல் நமச்சிவாய மாலை என்று கூறலாம். இது வந்து கலிவிருத்தங்களால் ஆகிய நூல். முதல் இரண்டு அடியிலே ஒரு கேள்வி, அடுத்த இரண்டு அடியிலே நமச்சிவாய மூர்த்திகளை பற்றிய துதி என்று வைத்திருக்கின்றார். கேள்வினா எல்லாமே தடைகள் அல்ல. நான் உய்வது என்னாலோ என்னாலோன்னு சொல்லி தாய்மான சொல் மாதிரி என்னாலோ கண்ணி மாதிரி பல பாடல்கள் வைத்துள்ளார். அப்புறம் வந்து எவ்வாறோ எவ்வாறோ என்று கேட்கின்றார். அது உலகில நமக்கு எல்லாருக்கும் பல பேருக்கும் தோன்றக்கூடிய ஐயங்கள். என்ன அப்படின்னா எல்லாம் சிவன் செயல்னு சொல்றோம் இல்லையா. ஆனா அதே சமயத்தில் உலகில் பல தீமைகள் நடக்கின்றன. இப்ப இவையும் வந்து சிவன் செயலா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுது இல்லையா. ஆனா நாமளே சித்தாந்தம் என்ன சொல்றோம், வினை செய்தவர்கள் வினைப்பலனை அனுபவிக்க வேண்டும் சொல்றோம். இன்னொரு பக்கம் எல்லாம் சிவன் செயல் தான் சொல்லிக்கிறோம் இல்லையா. எல்லாம் சிவன் செயல்னா அந்த வினைகளுக்கு அந்த வினைகளை செய்த உயிர்கள் எவ்வாறு பொறுப்பாவார்கள். சிவன் செயலாக தான் அந்த வினைகள் நடந்திருக்கின்றது, இவன் இவன் கையில ஒண்ணும் இல்லை இவனால ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனா வினை செய்தார் வினைப்பலனை அனுபவிக்க வேண்டும் சொல்றோம். இந்த ரெண்டையும் முரண்பாடு இல்லாமல் எவ்வாறு ஒருமித்து காட்டுவது, அதை சிறப்பா விளக்கியிருக்கின்ற நமச்சிவாய மாலையில பல பாடல்கள். நம்பொருட்டு அவரே தடை கேட்கின்றார். ஆமா, கண்ணவாய் செய்ய கருவி கொடுத்து ஒக்க நின்றும் இன்னல்வாய் தீநிறையத்து ஏற்று வைப்பது எவ்வாறோ. கண்ணமிட்டு களவாடுறான், அவனுக்கு தேவையான கருவிகளை நீ தான் கூட்டி வைக்கிற. ஏன்னா ஒரு அவசரத்துக்கு ஒரு பொருள் வேணும்னா திருவருள் கூட்டி வைக்க அவனுக்கு கிடைக்காது. அது மாதிரி திருடனுக்கு கண்ணமிடுவதற்கு தேவையான கடப்பாறை போன்ற கருவிகளை திருவருள் தான் கூட்டி வைத்திருக்கின்றது, கூட்டி வைக்கும் அவனுக்கு கிடைத்திருக்கின்றது. அது மட்டுமா, உயிர் குயிரானி நீ செலுத்துகிற அவன் கண்ணமிடும் போதும், நீ செலுத்தாம எந்த செயலும் செய்ய முடியாது. அப்ப அவனுக்கு தேவையான கருவிகளை கூட்டி வைத்து விட்டு அவன் உயிர் குயிரா நின்று அவன் களவாட முயற்சியில் அவனை செலுத்தி விட்டு அவனை களவாட செய்து விட்டு அப்புறம் எப்படிப்பட்ட வினையை செய்து விட்டாய், உனக்கு பார் நரகம்னு தூக்கி போடுறையே, இது எவ்வாறு பொருந்தும் அப்படின்னு கேட்கின்றார். கண்ணவாய் செய்ய கருவி கொடுத்து ஒக்க நின்றும் இன்னல்வாய் தீநிறையத்து ஏத்து விப்பது எவ்வாறோ. மணந்தால் அல்லாரை மறுவுகைக்கு அங்கு அங்கம் புணர்ந்தாய் நீ நரகில் போடுவது இங்கு எவ்வாறோ. மணந்தால் அல்லாரை மறுவுகின்றான், அப்பவும் அவர் தடுக்க வேண்டியதானே, அப்பவும் உயிர் குயிரா என்று செலுத்துகின்றார். செலுத்தி விட்டு நீ செய்தது இழிவான செயல் சொல்லி தண்டிக்கின்றார் இல்லையா. நண்டு சிப்பி மூங்கில் வாழை இவையெல்லாம் வந்து தாம் அழிகின்ற காலத்தில் என்ன செய்யுமா, கருவை தருமா அழிவு வருத காலத்துல. அது மாதிரி கற்ற கல்வி பெற்ற ஞானம் செல்வம் எல்லாம் அழிகின்ற காலத்தில் மனைவி அல்லாத பிரமாதரிடத்தில் மையல் கொள்வார்கள் என்று அவ்வை பிராட்டியார் சொல்கின்றார். நண்டு சிப்பி வெய்கதலி நாசமுறும் காலத்தில் கொண்ட கரு அழிக்கும் கொள்கை போல் ஒண்டொடி போதம் தனம் கல்வி போன்றவரும் காலம் அயல் மாதர் மேல் வைப்பார் மனம் அப்படின்னு சொல்றேன். எல்லாம் சரிதான், எல்லாம் இவர் இருந்து செலுத்திதானே எல்லாம் நடக்கின்றது இவர் கேட்கின்றார். யாரினும் அம்பலவான தேசிகர். ஆமா, கொலைவாய்க்கு எல்லாம் கூட்டி உலரும் ஆக்கி இல்லையா, கொலை செய்வதற்கு தேவையான கருவிகளை கொடுத்து கொலை செய்ய படுவாரையும் கூட்டி வைத்து விட்டு அப்புறம் கொலை செய்தாரை நரகத்தில் இடுவது என்ன முறை இல்லையா. இடிப்பார்க்கு கோயில் கொடுத்து என்ன, இடிப்பவருக்கு கோயில் கொடுத்து பிரேரித்தும் இல்லையா கொடுப்பாய் நீ நரக குழி வைப்பது எவ்வாறோ என்று சொல்லி குருநிந்தை செய்து கத்துபவருக்கு வாயையும் மனத்தையும் அழித்து உடனின்று செலுத்தியும் அவர்களுக்கு நரக தண்டம் அளிப்பது எவ்வாறோ. இப்படி அடுக்கடுக்கா கேட்கின்றார். கேட்டுவிட்டு அதுக்கு விடை சொல்கின்றார். அதுக்கு ஒரு தோற்றுவாய் நாம் செய்து கொள்வது நலம். நேரம் நெருங்கிவிட்டது. என்னவென்றால் நாம வந்து உயிர் ஒரு வினையை செய்கின்றதென்றால் இறைவன் செலுத்துகின்றான் அதனாலதான் செய்யுது, ஆனா வினைப்பலனை மட்டும் உயிர் மேல் எப்படி ஏற்றான்னு கேட்கின்றோம். இந்த இடத்துல நாம தெளிவு பெறாதக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உயிரையும் இறைவனையும் மட்டுமே நாம் கருதுகின்றோம், இன்னொரு பொருளை நாம் கருதவில்லை. இன்னொரு பொருள் தான் என்னது ஆணவமலம். அந்த பொருளை பற்றி நாம விட்டுவிட்டு இது ரெண்டையும் கருதுனா நமக்கு குழப்பம் தான். ஆகவே ஆணவமலத்தை விடுத்து வினை மட்டுமே சொல்பவர்களுக்கு தான் இதெல்லாம் சிரமமான இடங்கள். உயிர் வந்து மலச்சார்பூற்று நிற்கின்றது. அந்த மலம் தான் இந்த உயிரை விபரீத நெறியில் வந்து விபரீத அறிவை உணர்த்துகின்றது. இப்படி திருடு இல்லையா, இப்படி திருடுவோமே, ஏன் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சி சம்பாதிக்கணும், அப்படிலாம் சம்பாதிச்சு ஏற்கனவே பலரும் சேர்த்து வச்சிருக்கான், அதை அப்படியே கொண்டு போயிட்டா கொஞ்சம் அந்த எடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொண்டு போயிட்டோம்னா அப்புறம் நமக்கு கவலை இல்லாம வாழலாம். இப்படின்னு ஒரு தவறான உணர்வை இந்த உயிருக்கு ஏற்படுத்துவது எது, அந்த சேர்ந்துள்ள மலம்தான். ஆகவே அந்த தீய இச்சை இறைவனால் ஊட்டப்பட்டது அன்று உயிரும் இந்த மலச்சார்பை விட்டு நகர மாட்டேங்கிறது. இறைவன் வந்து இதை தடுக்கலாம், என்ன உயிர் வந்து இந்த மலச்சார்பை விட்டு நகர மாட்டேங்குது. அப்ப அதை சார்ந்திருக்கும் வரை இந்த தீய இச்சை தீய பற்று உயிரினம் விடாமல் இருந்து கொண்டே இருக்கும். இப்ப இந்த பற்றை எப்படித்தான் நீக்குவது அப்படின்னா உபதேசம் மூலம் நீக்க முடியாது. அத சித்தாந்த சிகாமணியில எவ்வளவு அற்புதமா ஓமை சொல்லி சொல்றா தெரியுமா, ஓமைகள் ஓமைகள்லாம் பண்டார சாத்திரங்கள் தான். எப்படி சொல்றாரு அப்படின்னா, பித்தமுற்றார் தங்களுக்கு பித்து அகல நன்மருந்தை மத்தகத்தில் தேய்த்து மறிப்பதல்லால் புத்தி சொல்லி மாற்றிய பேர் உண்டோ. ஒருத்தன் பைத்தியம் பிடிச்சி அதையும் இதையும் தூக்கி எறியறான், கிட்ட வர்றவங்களெல்லாம் அடிச்சு நொறுக்குறான், அவனை போய் கூப்பிட்டு எங்க வா அப்படி உட்காரு, இந்த மாதிரி செய்யறதெல்லாம் நல்லதில்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி புத்தி சொல்ல முடியுமா, அவன் கிட்ட யாரா நெருங்க முடியுமா? அவனுக்கு வந்து தேவையான சிகிச்சையை அவனை நாலு பேர் சேர்ந்து விடாப்பிடியா பிடித்துக் கொண்டு அவனுக்கு தேவையான சிகிச்சையை செய்யறதுதான் முறை. அத மாதிரி இந்த தீய பற்றில் பித்து கொண்டு இருக்கின்றன உயிர்கள், இந்த உயிர்களுக்கு வந்து எப்படி உபதேசம் பண்ணி திருத்த முடியும் இல்லையா? ஆகவே அந்த உயிர்களுக்கு குணவழி விட்டு திருத்துகின்றார். பண்டு அறியாமை பிடித்து விட்டேனே விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி அப்படின்னு முத்தி பஞ்சாக்கிற மாதிரி சொல்லுது. ஆதின காலை பூஜையில ஓதக்கூடிய பாடம் இல்லையா? அப்ப இந்த தீய பற்றி நீ விடமாட்டேங்கிற, இந்த தீய பற்றின் வழி நீ போ, அந்த வினையை செய்ய அதற்கு பலனை ஊட்டும் பொழுது அதுதான் வந்து ஆகா இது செய்யத்தகாத வினை என்று உணர்ந்து அப்புறம் தான் அந்த பற்ற விடும். இப்படி ஒரு பற்று வைத்தால் இப்படி ஒரு பலன் அல்லவா வருகின்றதுன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து அந்த உயிருக்கு செய்யக்கூடிய சிகிச்சை. குணவழி விட்டு திருத்தவே இத்தனையும் செய்தார் என்று கூறினார். அது போல ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்து விடுகின்றேன். குருவை ஏன் சிவமாக கருதக்கூடாது, அருளை சார்ந்த உயிரை அருள் என்று ஏன் கருதக்கூடாது என்று அருமையாக கேட்கின்றார். பாயும் பரிபாய பாகன் எனலாம், குதிரை பாய்ந்தால் அந்த குதிரையை செலுத்திய பாகன் பாய்ந்தான்னு சொல்லலாமே, ஏன்னா பாகன் தானே குதிரையை செலுத்தி பாய்கின்றான். ஆகவே குதிரையின் பாய்தல் செயலை பாகனின் செயலாக சொல்வது மாதிரி சிவஞானிகளின் செயலை சிவன் செயலாக மட்டும் ஏன் சொல்லக்கூடாது என்று கேட்கின்றார். பாயும் பரிபாய பாகன் எனலாம், கருணை ஏயும் உயிர் அதனை ஈசன் எனல் ஆகாதோ, லிங்கமே உற்ற மணல் லிங்கம் எனலாம், கருணை சங்கமேல் ஆவி அருள் தானனலும் ஆகாதோ, நீரே கடம் மறுவின் நீரதனலாம், கருணை சீரேல் உயிர் கருணை சித்தனலும் ஆகாதோ என்று கேட்கின்றார். இப்படி எல்லாம் சிவத்தை குருவை ஏன் சிவமாக கருதக்கூடாது, ஆகாதோ ஆகாது நயமாக கேட்டவர்கள் அந்த குருவாகி நமச்சிவாய மூர்த்திகளிடம் எல்லா உயிர்களும் உயிர் பொருட்டு பிரார்த்திக்கின்றார்கள். அதான் ரொம்ப சிறப்பு. என்ன பிரார்த்திக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா, போகமே நோக்கி பொருந்துகின்றார்கள் எத்தனையோ உயிர்கள். அவர்கள்லாம் மலபரிபாகம் வரும்படி செய்யும்படியாக நீ செய்யக்கூடாதா, அது உனக்கு ஆகாத செயலா, செய்தால் உனக்கு என்ன குறை அப்படின்னு நமக்காக வேண்டி போராடுகின்றார்கள் நமச்சிவாய மூர்த்திகிட்ட. தன்னை ஆட்கொண்டது போதும்னு நினைக்கல, போகமே நோக்கி பொருந்துவார் தம்மை அருட்பாகமேயாக படுத்துவித்தால் ஆகாதோ, காதலே நோக்கி கருதுவார் தம்மை அருட்பாதமே நோக்க பண்ணுவித்தால் ஆகாதோ, மயலே மிக நோக்கி மண்ணுவார் தம்மை. இந்த வகுப்பு சிந்தனையை காலத்தினுடைய நேரம் கருதி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.